என்னை தொழுது கொள்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறோம். ஆகவே ஆவியோடு உண்மையோடு நாம் அவரை தொழுது கொள்ளும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில் நாம் அதை அனுபவிக்க முடியும். So we have to enjoy the presence of God. தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவிக்க முடியும். தேவன் தேவனாகவே இருக்கிறார், மெய்யாகவே இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலே நம்மத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்தியாவிலே இருந்து பாஸ்டர் வின்சர் லூ அவர்கள், இந்தியாவிலே காரைக்கால் என்ற இடத்திலிருந்து பாஸ்டர் வின்சர் லூ அவர்கள் நம்மத்தில வந்திருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய பணியை செய்து பல ஆகிரங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தேவ மனிதன் நம்மத்தில் வந்திருக்கிறார். நேற்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை அவர் நமக்கு போது எத்தனை பேர் நேற்றைய ஆசிரமா அந்த ஆண்டவருடைய உண்மையாகவே இல்லை பலர் நீங்க சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது உண்மைதான். தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக தான் இருக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஆகவே இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசுவார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையுண்டு. அவர் நன்றாய் பாடக்கூடியவர். நேற்று நான் பாடுகள் பாடி கிட்ட 7 கோடி உங்ககிட்ட பாடி வெளியிட்டிருக்கிறார். காரைக்காலில் பெரிய திருச்சி போய் வச்சு நடத்துற பல கிளை சபைகளும் பல ஊழியர்களையும் வைத்து இத்தனை ஆண்டுகளாக ஆண்டோட ஊழியத்தை நடத்தி ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுத்து வர ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாடு. மட்டுமல்ல அவர் ஒரு இன்ஜினியராக இருந்து நல்ல சம்பளத்தோடு நல்ல உயர்ந்த பதவியில வேலை பார்த்து வந்தார். கத்தர் அவர் ஊழியத்துக்கு அழைத்த போது தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தேவட ஊழியத்தை செய்து வர்றார். அவருடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருக்குது என்பது நான் அறிவேன். ஆகவே எதனாலும் தேவன் சபைக்கு தேவையான வார்த்தைகளை அனுப்பப்போறேன்னு சொல்லி நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். எத்தனை ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பசி உள்ள ஆத்மாவை தேவன் திருப்தியாக்குறாரு எழுதப்பட்டு. ஆகவே இதனாலே அருமையான போதனை நான் அன்போடு கூட வரவேற்க போறேன். நீங்கள் எல்லோரும் அவரை கரைகளை தட்டி உற்சாம நான் வரவேற்பேன். பாஸ்டர் ப்ளீஸ் கம் ஃபார். தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங். கத்திரவங்க நடத்துவாங்க.
அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவிலே இருக்கவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வல்லமையில் மாறாதவர், அவர் அன்பில் மாறாதவர், அவர் அபிஷேகத்தில் மாறாதவர், அவர் செயலில் மாறாதவர். மாறாத தேவன் நம் நடுவிலே மகிமையா இருக்கிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ்ல வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் அதிகமாய் கிருபையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தூதர்கள் பாடும் போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரவேசித்தார். நீங்களும் நானும் பாடிக்கொண்டுதான் பரலோகத்திலே பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சமயத்திலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டுக்கு சென்றிருந்தார். அவருடைய வீடு ஒரு 5 மாடி உள்ள ஒரு பெரிய வீடு. அவர் ஒரு என்ஜினியர் கூட. அவருடைய வீட்டிலே இந்த போதகர் போய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு அறையாக ஒவ்வொரு காரியமாக அந்த பெரிய பணக்காரர் காட்டிக்கொண்டே வந்தார். வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பெரிய ஹால், இதே போல அந்த ஹாலிலே ஒரு பெரிய படமானது வரையப்பட்டிருக்கிறது. அந்த படம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஒரு ஆடு செத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தலையிலிருந்து, கண்களிலிருந்து, வாயிலிருந்து, ஏன் அதனுடைய கால்கள் இருந்தெல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு செத்து போன ஆடு. அதை ஒரு பெரிய ஓவியமாக தீட்டி வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே இந்த போதகருக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பணக்காரரை பார்த்து, ஐயா, இவ்வளவு நல்ல வீட்டில், இவ்வளவு அழகான ஒரு ஹாலில் ஒரு செத்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்டினுடைய படத்தை வரைஞ்சிருக்கிறீங்களே என்று கேட்டார். கேட்ட உடனே அந்த பணக்காரனுடைய கண்கள் இருந்து கண்ணீர்.
தாரை தரையாய் வழி ஆரம்பித்தார். ஐயா நான் ஏதாவது தவறா கேட்டுட்டேனா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்று போதகர் சொன்னார். இல்ல, சில காலங்களுக்கு முன்பதாக இந்த வீடை கட்டி இந்த வீட்டினுடைய முகப்பு வேலையில அந்த எலிவேஷனுக்கு சில ஐடியாக்கள் கொடுத்து நான் அந்த சாரத்திலே நின்று வேலை பார்த்து கொண்டிருந்தேன். திடீர் என்று ஒரு ஐயோ என்ற ஒரு சத்தம் கேட்டது. அது என்ன என்று எனக்கு தெரியல. எங்கேயோ சத்தம் கேட்குது என்று சொல்லித்தான் நான் பார்த்தேன். நான் நிற்கிற அந்த சாரம் அது அப்படியே விழுந்து கொண்டிருக்கிறது. 5 மாடி கட்டடத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன். என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரும் என் கண்களுக்கு முன்பதாக வந்து போகிறார்கள். இன்னும் ஒரு நுடியிலே விழுந்து நான் சாக போகிறேன். நான் விழுந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று மேலும் ஒரு சத்தம் தான் கேட்டது. கொஞ்ச நேரம் கழித்து சிலர் என்னை எழுப்பினாங்க. எழுப்பின போது நான் எழுந்து அவர்களை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நான் எப்படி உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதுதான். அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டை காண்பித்தார்கள். நான் விழுந்த போது அந்த ஆட்டின் மேல் விழுந்திருக்கிறேன். அந்த ஆடு ஜீவனை விட்டிருந்தது. என் கண்களுக்கு முன்பதாக உதைத்து 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 ரத்தம் வடிய வடிய அது செத்து போனது. அந்த ஆடு மாத்திரம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டேன். இன்றைக்கு கூட நான் விழுந்த போதெல்லாம் அவருடைய கிருபை தாங்கினதுனால நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா. எஃப் மைனர், எஃப் மைனர்.
கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா, கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா. நான் நிற்பதும் இன்று நடப்பதும் இனி வாழ்வதும் உங்க கிருபையா. நான் நிற்பதும் இன்று நடப்பதும் இனி வாழ்வதும் உங்க கிருபையா. கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா, கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா. நிர்மூலமாகாதது உந்தன் கிருபை, நிர்மூலமாகாதது உந்தன் கிருபை, நீடிய வாழ்வும் கூட உந்தன் கிருபை, நீடிய வாழ்வும் கூட உந்தன் கிருபை. கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா, கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றை போதும் ஏசப்பா. பாவம் போக்கியது உந்தன் கிருபை, பாவம் போக்கியது உந்தன் கிருபை, பரிசுத்தமாக்குவதும் உந்தன் கிருபை, பரிசுத்த வாழ்வும் கூட உந்தன் கிருபை. கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, கிருபை ஒன்று போதும் ஏசப்பா. பலவீனம் நீக்கியது உந்தன் கிருபை, பலவீனம் நீக்கியது உந்தன் கிருபை, பலவானாய் மாற்றுவதும் உந்தன் கிருபை, பலவானாய் மாற்றுவதும் உந்தன் கிருபை. கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா. வசதிகள் வந்ததும் உந்தன் கிருபை, வசதிகள் வந்ததும் உந்தன் கிருபை, வசனத்தால் வாழ்வதும் உந்தன் கிருபை, வசனத்தால் வாழ்வதும் உந்தன் கிருபை. கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, உதடுகள் என்னாலும் உம்மை துதிக்கும், உதடுகள் என்னாலும் உம்மை துதிக்கும், கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா. நான் நிற்பதும் இன்று நடப்பதும் இனி வாழ்வதும் உங்க கிருபையா, நான் நிற்பதும் இன்று நடப்பதும் இனி வாழ்வதும் உங்க கிருபையா. கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா, உங்க கிருபை ஒன்றே போதும் ஏசப்பா.
கரங்களை தட்டி ஆண்டவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லுவோம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. பலவீன நேரமெல்லாம் நம்மை பலப்படுத்தினது அவருடைய கிருபை. ஆமே ஹாலேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமே. அந்த சொன்னாரு, இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகவே போகாது. அந்த வார்த்தையினாலதான் உலகம், அந்த வார்த்தையினாலதான் நீங்களும் நானும், அந்த வார்த்தையினாலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட போறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அந்த வார்த்தையினால்தான் நம்ம சுகமாகிறோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்பொழுதும் அன்பான வார்த்தை. ஆமே ஆமே அல்லேலூயா.
கண்ணுக்குள்ள என்ன வச்சு காத்து வந்த அம்மா நீங்க, நெஞ்சுக்குள்ள என்ன வச்ச பாசமான அப்பா நீங்க, அந்த வானம் ஒழிந்து போகும் இந்த பூமி அழிந்து போகும், அந்த வானம் ஒழிந்து போகும் இந்த பூமி அழிந்து போகும், ஆனாலும் உம் வார்த்தை மாறாது, எது போனாலும் உம் மண்டு அழியாது, ஆனாலும் உம் வார்த்தை மாறாது, எது போனாலும் மண்பு அழியாது. கண்ணுக்குள்ள என்ன வச்சு காத்து வந்த அம்மா நீங்க, நெஞ்சுக்குள்ள என்ன வச்ச பாசமான அப்பா நீங்க, கண்ணுக்குள்ள என்ன வச்சு காத்து வந்த அம்மா நீங்க, நெஞ்சுக்குள்ள என்ன வச்ச பாசமான அப்பா நீங்க, நான் நடக்கும் பாதை காட்டும் அன்பு நேசரே, காலமெல்லாம் அன்பு தெய்வம் போகும், இந்த பூமி அழிந்து போகும், அந்த வானம் ஒழிந்து போகும், இந்த பூமி அழிந்து போகும். ஆனாலும் உம் வார்த்தை மாறாது, எது போனாலும் உம் அன்பு அழியாது. ஆனாலும் உம் வார்த்தை மாறாது, எது போனாலும் உம் அன்பு அழியாது. நனடும் நேரத்தில தூக்கி வச்சு கொஞ்சி நீங்க, நான் சிரிக்கும் நேரத்தில கூட வந்து மகிழ்ந்தீங்க. நனழும் நேரத்தில தூக்கி வச்சு கொஞ்சி நீங்க, நான் சிரிக்கும் நேரத்தில கூட வந்து மகிழ்ந்தீங்க. உறங்காமல் தூங்காமல் இரவில் தாக்கிங்க, சிரிக்கும் போதும் சாயலா திருப்பி தந்தீங்க. உறங்காமல் தூங்காமல் இரவில் காத்தீங்க, விழிக்கும் போதும் சாயலா திருப்பி தந்தீங்க. அந்த வானம் ஒழிந்து போகும், இந்த பூமி அழிந்து போகும், அந்த வானம் ஒழிந்து போகும், இந்த பூமி அழிந்து போகும். ஆனாலும் உம் வார்த்தை மாறாது, எது போனாலும் உம் அன்பு அழியாது. ஆனாலும் உம் வார்த்தை மாறாது, எது போனாலும் உம் அன்பு அழியாது. ரத்தத்தில கிடந்த என்ன கிடைத்தீடு எங்கீங்க, குப்பையில இருந்த என்ன உயரத்தில் வச்சீங்க. ரத்தத்தில கிடந்த என்ன கீழை தீரு எஞ்சீங்க, குப்பையில இருந்த என்ன உயரத்தில் வச்சீங்க. தாங்கி தாங்கி வழி நடக்கும் தகப்ப நீங்கப்பா, அன்பு காட்டி அரவணைக்கும் அன்னை நீங்கப்பா. தாங்கி தாங்கி வழி நடக்கும் தகப்ப நீங்கப்பா, அன்பு காட்டி அரவணைக்கும் அன்னை நீங்கப்பா. அந்த வானம் ஒழிந்து போகும், இந்த பூமி அழிந்து போகும், அந்த வானம் ஒழிந்து போகும், இந்த பூமி அழிந்து போகும். ஆனாலும் உம் வார்த்தை மாறாது, எது போனாலும் உம் அன்பு அழியாது. ஆனாலும் உம் வார்த்தை மாறாது, எது போனாலும் உம் அன்பு அழியாது. எது போனாலும் உம் அன்பு அழியாது.
அல்லேலூயா. எது போனாலும் அவருடைய அன்பு அழியவே அழியாது. ஆமே. அல்லேலூயா. எல்லாம் போய் திரும்பி வந்த மகனை கூட அந்த தகப்பன் கட்டி பிடிச்சு முத்தந்தான் கொடுத்த, அந்த அன்பு மாறவே மாறாது. மாறாத ஒரு அன்போடு கூட நம்ம எப்பயும் வரவேற்கிற ஒரு அன்பு தகப்பன் இந்த ஆராதனை நடுவில் இருக்கிறாராமே. நீங்க பாடுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு பாட்டுக்காரன் இல்ல, எனக்கு அவ்வளவு நல்லா பாடணும்னு சொல்ல தெரியாது, ஆனா உணர்ந்து பாடுவேன் அவ்வளவுதான். நீங்க உணர்ந்து பாடுறத பார்த்தோன்னு உங்களோட கூட பாடிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு நல்ல செய்தி கொடுக்கணும், நல்ல ஒரு ஆழமான தேவ வசனத்துக்குள்ள இன்னைக்கு போகணும்னு விரும்பி ஜபம் பண்ணி வந்திருக்கிறேன். ஆமே. உட்காரும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்கள். ஆமே. பக்கத்துல உங்க கைய கொடுத்து சொல்லுங்க, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை உடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி ஏது என்று சொல்லப்பட்டிருக்கு. அமேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அமேன். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தமது வேதத்தில் வைத்திருக்கிறார். வேற எங்கேயும் தீர்க்க தரிசனத்தில், எல்லா தீர்க்க தரிசனமும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து தான். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா.
தீர்க்க தரிசிகளை நம்பி ஓட வேண்டிய தேவையில்லை. தீர்க்க தரிசனம் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கு, ஜீவன் கர்த்தருடைய வசனத்தில் இருக்கு, சுகம் அவருடைய வசனத்தில் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நம்ம தேடி வாசிக்கிறது இல்ல. எல்லாரும் இந்த தங்க வசனத்தை வாசிச்சுட்டு ஓடிடுறாங்க. வேத வசனத்தை அப்படி சொல்றது ஏசையா 34:16 வாசிச்சீங்க, இன்ட்ரடக்ஷன் தான் சொல்றேன். அதை வாசிக்கும் போது தேடி வாசிங்க, ஜோடி இல்லாதிராதுன்னு இருக்கு. அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு இயேசுவினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். லூக்கா 23:23 53:50 53 வரை வாசிக்கிறேன், கேளுங்க. 53 வரை வாசிக்கிறேன், கேளுங்க. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். முதலாவது அவன் ஆலோசனைக்காரன். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்யக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டு வசனங்களை பார்க்கும்போது அரிமத்தையா ஊரானாகி யோசேப்பை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் காரணம் இல்லாமல் இந்த காரியத்தை எழுதி வைக்கவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறார். கடைசியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒவ்வொரு வசனமுமே ஆழமான ஏதோ ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அமே அல்லேலூயா. அனைத்தே சொன்னேன், நம்ம உடம்புல 600 தசைகள் இருக்கு. அதுல 17 தசைகள் நாம சிரிக்கும் போது அசையுது. நீங்க முறைக்கும் போது 43 தசைக்கு வேலை கொடுக்குறீங்க. அதனால கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்தா நீங்க தேவதை மாதிரி பாக்குறதுக்கு அழகா இருக்கிறீங்க. முறைச்சா எனக்கே பயமா தான் இருக்கு. சமயத்துல ஆடாம அசையாம இருக்கிற சிலரை நான் பாக்குறேன். எங்க ஊர்ல 2 தான் ஆடாம அசையாம இருக்கும். அது 2 மாலை போடுவாங்க. ஒன்னு சில, இன்னொன்னு எதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஆடி அசைஞ்சாதான் நல்லா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இவன் அரிமத்தியா என்கிற ஊரிலிருந்து வந்தவன். அவனுடைய பெயர் யோசேப்பு. இந்த யோசேப்பு யாருமே கேட்காத ஒரு காரியத்தை போய் கேட்கிறான். அது என்ன என்று சொன்னால், மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவினுடைய சரீரம். அந்த சரீரத்தை போய் இவன் துணிந்து போய் பிலாத்துவினிடத்திலே போய் கேட்கிறான். இவன் இயேசுவினுடைய அந்தரங்க சீஷன். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த எந்த இடத்திலும் இவன் இல்லை. எங்கேயும் அவனுடைய பேர் சொல்லப்படல. 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது 12 கூட நிறைய தூக்கிட்டு போன சீஷர்கள் அங்க இல்லை. அந்த இடத்துல இவனும் இல்லை. அந்த சீஷர்கள் இங்க இல்ல. அற்புதங்கள் நடந்த இடத்துல அரிமத்தைய ஊரானாகி யோசேப்பு இல்ல. 38 படுத்த படிக்க இருந்தவன பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன போது அந்த இடத்துல இந்த அரிமத்தைய ஊரானாகி யோசேப்பு இல்ல. யோவான் 11 செத்து போய் நாறி கிடந்த அந்த பிணம் இருந்தது இல்ல, லாசருவனுடைய சரீரம். அதை இயேசு எழுப்பின பிறகுதான் யூதர்களே அவர் மேல விசுவாசத்தை வச்சாங்கன்னு பைபிள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல கூட இந்த அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துல எதுக்கு அந்த யோசேப்பு வந்தான்? வந்தது இல்லாம பெரிய பிரச்சனைய வம்ப இவன் விலை கொடுத்து வாங்குறான். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்டா அவன் யூதர்கள் எல்லாருக்கும் பகைஞனா மாறுவான். ஏன்னா யூதர்கள் சேர்ந்துதான் இந்த ரத்த பலி எங்க மேல விழுட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரத்த பலிக்கு இவனும் ஒரு காரணமா மாறுவான். பிரதான ஆசாரியர்கள் இவனை அன்னைக்கு இருந்த யூத தேவாலயங்கள் எல்லாவற்றிலிருந்து இவனை விலக்கி விடுவாங்க. எல்லாத்திலிருந்தும் இவனும் இவன் குடும்பமும் அந்த சர்ச்சுக்குள்ளே நுழைய கூடாதுன்னு சொல்லி எக்ஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, அப்படியே விலக்கி விடுவாங்க. ரோம அரசாங்கத்தினால தீர்ப்பிடப்பட்டு குற்றவாளியாக அந்த சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு எதிராக இவன் போய் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ராஜாவுக்கு, அந்த ராஜ்யத்துக்கு, ரோம ராஜ்யத்துக்கு எதிராளியா மாறிடுவான். இவனும் சாதாரணமான ஆள் இல்லை. இவன் ஆலோசனைக்காரனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசிச்சான். சாதாரணமான ஆள் இல்லை இவன், நீதிமானும் உத்தமனும். நிறைய பேரு நீதிமானா இருப்பாங்க, ஆனா உத்தமனா இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை ஒரு பெரிய மலைவாச ஸ்தலத்துக்கு ரெண்டு பேரு அவங்க டூருக்கு போறாங்க. போகும்போது சாப்பிடணுமே நல்ல ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு ரெடி பண்ணி அவங்க கேட்டு கொட்டலமா கொடுத்தோன்னு அது வாங்கிக்கிட்டு போய் சாப்பிடும் போது அந்த ஒரு பொட்டலத்தை பிரிச்சா, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சாண்ட்விச்சஸ் எல்லாம் இருந்தது, இன்னொரு பொட்டலத்தை பிரிச்சா கத்த கத்தையா பணமா இருந்துச்சு. இது என்னதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி அந்த ரெஸ்டாரண்ட் ஓடி வந்தா ரெஸ்டாரண்டே ஒரே கலவரமா இருக்கு. பணத்தை பேங்க்ல கட்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சவங்க கடைசியில தெரியாம பொட்டலங்களை கொடுக்கும்போது இந்த பொட்டலத்தை கொடுத்திருந்திருக்கிறாங்க. எல்லாரும் எங்க பணம் பணம் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர் போய் சொன்னாரு, ஐயா பயப்படாதீங்க, உங்க பணம் எல்லாம் பத்திரமா இருக்கு. அதை எடுத்து முதலாளி எண்ணி பாக்குறாரு, ஒரு ரூபா கூட ஒரு ஈரோ கூட குறையில. சொன்ன உடனே இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு நீதிமானை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா லோக்கல் இருக்கிற பேப்பர் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் வந்து இவர் போட்டோ எடுத்து இவர் நியூஸ் போடுங்க, இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை இவ்வளவு உண்மையா கொடுத்திருக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே இந்த ஆளு அந்த ஹோட்டல் முதலாளி காலவே விழுந்துட்டார். ஐயா தயவு செஞ்சு அந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க, போட்டோ மட்டும் எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்யா இவ்வளவு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, உலகத்தெல்லாம் இந்த ஒரு நீதி குறிச்சு சொல்லட்டும், அதுக்கு செய்யட்டும் அப்படின்னு. ஐயா நீங்க நல்லதுதான் செய்வீங்க, தப்பித்தவறி இந்த போட்டோவை பார்த்தா இவ புருஷன் என்ன கொலையே செஞ்சிருவான். உத்தமர் அவர், நீதிமான் வேற உத்தமர் வேற. ஆனால் இவன் நீதிமானுமாயிருந்தான், உத்தமனுமாயிருந்தான். இன்னொரு சொல்ல போனா மற்றவங்க அவனை இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட முடியாது, விளையாட முடியாது. ஏன்னா யூதர்களுடைய செய்கைக்கு இவன் சம்மதியாதவனா இருந்தான். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு அவன் காத்திருந்தான். ஆனா இப்ப இந்த சரீரத்தை பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஏசியா சொல்றாரு, அந்த சரீரம் அந்த கேடு அடைஞ்சதுனால அதை காணக்கூடாத ரூபமாய் இருந்தது. 400 மேற்பட்ட போர் வீரர்கள் அடிச்சிருக்கிறாங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் வடிஞ்சு வடிஞ்சு காஞ்சு போய் தொடைக்க கூட ஆளுதனால அவ்வளவு கொடூரமான முகமும் சரீரமாய் இருந்திருக்கிறாரு. காரி துப்பி இருக்கிறாங்க அவமானத்தின் சின்னமாக. அடிச்சதுனால முகமெல்லாம் வீங்கி உடலெல்லாம் ஒரு கொடூரமான ரூபத்தில் அது தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு விதமான நன்மையும் அந்த சரீரம் செய்யக்கூடியதா இல்லை. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யூதர்கள் வந்து சொன்னாங்க, நீ தேவகுமாரனா இருந்தா இறங்கி வாங்க. இறங்கி வரல. சாகும் போதும் சாதாரணமா சாகல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த சரீரத்தில் அவர் செத்து போயிருக்கிறார். தனக்குத்தானும் உதவி செய்யவும் இல்லை, தேவன் அவருக்கு உதவி செய்யவும் இல்லை. எனவே அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார்னே வசனம் சொல்லுது. செத்த பிறகு தலை தானா சாயும், ஆனா இவரு தலை சாய்க்கிறது கூட யாரா வரமாட்டாங்க அப்படின்றனால தலையை சாய்ச்சே தன் ஜீவனை விட்டு இருக்கிறார். இந்த பெண்ணும் என்ன செய்ய போகுது, என்ன அதிசயம் செய்ய போகுது? வசனம் பிரசங்கி 9:5-6 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் இறப்பதை அறிவார்களே, இருந்தவர்கள் ஒன்றும் அறிய மாட்டார்கள். அவருடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சேகம், அவருடைய பகை, அவருடைய பொறாமை எல்லாமே என்ன பண்ணிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு அல்லது மறக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லும் போது இந்த பிணம் என்ன பேசும், இந்த செத்து போன இந்த டெட் பாடி என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. ஒரு தடவை ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு சென்னையில ஊர்வலமா போவாங்க. இந்த ஊர்ல ரொம்ப சந்தோஷமா ஆடல் பாடலோடு கூட மூலமெல்லாம் தட்டிக்கிட்டு போற ஒரே இடம் எதுனா இந்த பிணத்தை தூக்கிட்டு போறதுதான். அவ்வளவு நாகரிகமான மக்கள் அப்படி நாகரிகமா சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்க ஊர்ல ஆட்டோ இருக்கும், இந்த த்ரீ வீல் ஒன்னு இருக்கும், அது ஒரு சைக்கிள் கேப் கிடைச்சா போதும் அது உள்ள போந்துருவாங்க. அவ்வளவு வேகமா ஒரு ஆட்டோ சர்ன்னு உள்ள வந்ததை பார்த்தோன்னே இந்த பிணத்தை தூக்கிட்டு போனவங்க பயந்து பொத்துன்னு விட்டாங்க. தும்னு போன விழுந்துச்சு. இந்த ஆட்டோ போனவன ஒரு ஆள் பிடிச்சிட்டாரு. என்னயா இவ்வளவு கூட்டத்துல வந்து நீ இவ்வளவு வேகமா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி, மெட்ராஸுக்கே தனியான தமிழ்லாம் இருக்கு, அது எந்த டிக்ஷனரியும் இருக்காது, அந்த தமிழ்லாம் ரொம்ப அழகா திட்டு 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 திட்டுறாங்க. திட்டும் போது இந்த ஆள் அமைதியா நிக்கிறாரு. கேக்குறாரு, ஏன் யா இவ்வளவு திட்டு திட்டுறாங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி நிக்கிறியே? உடனே அவன் சொன்னா, உளுந்தவரே ஒன்னும் சொல்லல, தூக்கிட்டு வந்தவங்க இந்த பேச்சு பேசுறாங்களா, அதனாலதான் நான் தம்முன்னு நிக்கிறேன். நான் உளுந்தவர் ஒன்னும் சொல்ல மாட்டார், பிணம் பேசாது. நான் ஒரு நாள் ஒரு பேப்பரை படிச்சேன். படிச்ச போது ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்த்தேன். ஒரு சவப்பெட்டி மூணு பிணம் என்று இருந்தது. எந்த ஊர்லயுமே ஒரு சவப்பெட்டியில மூணு பிணத்தை போட்டு என்ன பண்ண மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் விசித்திரமான செய்தியா இருந்தது. அதனால நான் அதை படிச்ச போது, ஒருத்தருடைய அப்பா ஃபாரஸ்டர், அவரு அவருடைய அப்பா வந்து இறந்துட்டாருன்னா அந்த நாங்க டெலிகிராம் தந்தி வந்திருக்கு. அந்த தந்தியிலே உடனே அவங்க சொல்லிட்டாங்க, யா நீ அவசரப்பட்டு வர வேணா, வரும்போதே ஒரு நல்ல சவப்பட்டிய செஞ்சு கொண்டு வந்துரு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனடியாக அவர் நல்ல ஃபாரஸ்டர் ஆச்சு, எல்லா மரமும் அவருக்கு தானே சொந்தம், ஆனா ரொம்ப அழகான சவப்பெட்டிய ரெடியா ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சா, ஒரு பஸ்ல கூட அந்த காட்டு பாதையில ஏற்றவே இல்லை. கடைசியில இருட்டி போயிடுச்சு, வேற வரி இல்லாம ஒரு லாரியை நிறுத்தி ஏறிட்டாங்க. ஏறிட்டு லாரியில தனியா தான் இருந்திருக்கிறாரு. கொஞ்ச தூரம் போகும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா உடனே அவர் என்ன நினைச்சாரு, என்னது மழையிலிருந்து நினையாம தப்புனுமே சொல்லி பெட்டி உள்ள ஏறி அவர் படுத்துக்கிட்டார். மேலையும் டப்பாவை மூடிட்டார். இந்த லாரி கொஞ்ச தூரத்துல போயிட்டு இருக்கும் போது யாரோ கை காட்டிருக்கிறாங்க. லாரிக்காரன் இன்னும் கொஞ்சம் டிக்கெட் வந்தா காசு தானே அப்படின்னு நிறுத்தினா, ரெண்டு பேரும் அதுல நல்ல இருட்டுல ஏறினாங்க. லாரி புறப்பட்டுருச்சு. போ அப்படி இருட்டுல போகும் போதுதான் இவங்க பார்த்தா ஒரு சவ பெட்டி. துடிக்காத இருதயமும் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவரேஜா நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு 70 தடவை தான் ஹார்ட் பீட் பண்ணும். நல்ல ஹார்ட் எப்பொழுதுமே லப்டப் லப்டப்னு அடிக்கும். கொஞ்சம் கெட்டு போன ஹார்ட்டா இருந்தா அது லவ் லவ்னு அடிக்கும். ஆனா இந்த நேரத்துல ரொம்ப லப்டப் லப்டப்னு ரொம்ப வேகமா அடிச்சுக்குது. ஒருத்தனை ஒருத்தன் பாத்துக்கிறான், மழை விடுட்டும் இறங்கிடலான்னு. இவங்க ரெண்டு பேருக்கு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மழை விட்டுருச்சு. காட்டு பாதையில அவன் சொன்னா மழை விட்டுருச்சு அப்படின்னா, இவன் இறங்குறதுக்குள்ள உள்ள படுத்திருந்தவர் மழை விட்டுருச்சான்னு ஏந்திரிச்சாரு. ரெண்டு பயலான்னு ரெண்டு பக்கமும் குதிச்சாங்க. ஆளு அவுட். ஒரே ஒரு சவப்பெட்டி மூணு பிணமாச்சு. அப்ப இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்கும்போது அதுல என்ன லாபம் இருக்க போகிறது? பிணம் இன்னொரு பிணத்தை தான் உருவாக்கும். நீங்க நிர்பந்தமான மனுஷன் தான் அப்படின்னு நீங்க வாசிப்பீங்க. அது என்ன நிர்பந்தமான மனுஷன்? பாவ சரீரத்தோடு வாழ்கிற மனுஷனுக்கு பேரு நிர்பந்தமான மனுஷன். இந்த பாவ சரீரத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்குகிறவர் யார்? அது ஒரு ஒரு பிராக்டிக்கலான ஒரு உண்மையை தான் அன்றைக்கு பவுல் சொன்னார். அந்த நாட்களில் தேசத்துக்கு ரோதமாக யாராவது குற்றம் செய்திருந்தால் அந்த தேச துரோகியை ரெண்டு பேரையும் பிடிச்சு சீட்டு போடுவாங்க ரோமர்கள். அப்படி சீட்டு போடும்போது யார் பேர்ல விழுதோ அவன் அவனோடு கூட இருந்தவனை அடிச்சே கொள்ளணும். செத்து போன பிறகு அந்த செத்த பொணம், அந்த பொணத்தை எடுத்து இவன் உடம்புல கட்டி இறுக்கி இரும்பு கம்பியால கட்டி நடந்து போகும்போது தேச துரோகம் பண்ணு, ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன் கதறுவான். எப்படி கதறுவான்? போக போக போனோம் பயங்கர வெயிட் ஆகும். ரெண்டு மூணு நாள் ஆனா புழுக்க ஆரம்பிச்சிடும். உடம்பெல்லாம் புழுவும் வேதனையும் தாங்க முடியாம இந்த பிணத்தினால இவன் பிணமாவான். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தொங்கும் போது அந்த சரீரத்தை போய் வாங்கக்கூடிய அளவில் ஒரு ஆலோசனைக்காரனுக்கு என்ன ரகசியம் வெளிப்பட்டது? அல்லேலூயா. அநேக ரகசியங்கள் உண்டு. என் நேரத்துக்கு ஏற்ற விதத்தில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது ரோமர் 5:8 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது ரோமர் 5:8 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணினார். தேவனுடைய அன்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் என்ற ஒன்று, உலகத்தில் இருக்கிற ஆக்சிஜன், உலகத்தில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன், உலகத்தில் இருக்கிற அந்த தண்ணீர், நாம ஒண்ணு உருவாக்கல, இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான். அதையெல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவை? இரும்பு அதிகமா தேவை, தங்கம் கொஞ்சம் இந்தியாவுக்கு இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் அதிகமா தேவை. இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு உருவாக்கி கொடுத்தவர், தம்முடைய சாயலில் உண்டாக்கினவர். யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் அன்புமயமானவர். அவருடைய அன்பை ஒரு நாளும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, புயல் வீசும் போது, இயற்கை சீற்றங்கள் வரும்போது முதலாவது பிளேம் பண்றது யார தெரியுமா? அந்த கடவுளுக்கு கண்ணு இருக்குதா? கடவுளுக்கு the attributes of God னு சொல்லுவாங்க. நீதியுள்ளவர், இரக்கம் உள்ளவர், உன்னதமானவர், பரிசுத்தர் என்று எத்தனையோ காரியங்கள் அவரை குறித்து பார்த்தாலும் அத்தனை குணத்திலும் மேற்பட்ட ஒரு குணம் பிதாவுக்கு இருக்குமானால், அத்தனை குணத்தையும் உள்ளடக்கிய ஒரு குணம் இருக்குமானால் அது அன்பு மாத்திரமே. ஆமே. கையை தட்டி அலையிலேயா சொல்லலாம். அலையிலேயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் யோசிச்சு பார்த்தேன், தேவனுக்கு பேர் இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்லை. ஏன்னால் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆனவர் அப்படின்னு தான் சொல்லிட்டான். ஆனா மோசேக்கு வெளிப்படும் போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்பட்டு தன்னை எகோவா என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹீப்ருல அந்த லெட்டர் YHWH என்று தான் வருகிறது. YHWH என்று தான் வருகிறது. 4 லெட்டர் தான் வரும். அது வவ்வால்ஸ் இடையில ஈ போட்டு நம்ம கடைசியில் அது யாவே என்று பெயர் சொல்லுவதற்காக நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் பின்பதாக வாசித்த போது அப்போஸ்தலர் 17 அவர் தமது ஒரே ரத்தத்தினால் நம்மை தோன்ற பண்ணினார் என்று வாசித்த போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ரத்தத்துல 4 குரூப் தான். ரத்தத்துல 4 குரூப் தான். ஏ குரூப் சொல்லுவோம், பி குரூப் சொல்லுவோம், அப்புறம் ஏ பி குரூப் சொல்லுவோம், ஓ குரூப் சொல்லுவோம். 4 குரூப் தான். ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணினார். 4 எழுத்து. மனுஷனுடைய உடம்புல இந்த ரத்தத்திலிருந்து வருகிற டிஎன்ஏ, நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ இன்ஃபர்மேஷனை படிக்கிறதுக்கே 96 ஆகுமா? ஜஸ்ட் படிக்கிறதுக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பேஜ் படிக்கிற மாதிரி இருந்தா, நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அது பேஜஸ் எழுத ஆரம்பிச்சா வால்யூம் வால்யூம் ஆகி சந்திரனுக்கு 500 தடவை போயிட்டு வந்துடலாமா? அவ்வளவு வால்யூம் ஆகுமா? ஒரு டிஎன்ஏவை பிரிச்சோம்னா 6 இருக்கும். அந்த 6 ஒன்னோடு ஒன்னு சேர்த்தோம்னா 178,000 தடவை நாம சந்திரனுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஆனா எந்த டிஎன்ஏவை பிரிச்சாலும் நமக்கு தெரியும், அது ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்கும், மாடிப்படி மாதிரி இருக்கும். அதுல நாலு கேரக்டர் உள்ள லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க, சிடிஜிஏ அப்படின்னு தான் இருக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதை எடுத்து வாசிச்ச போது ரத்தத்துல நாலு குரூப் தான், இதுல நாலு எழுத்துக்கள் தான், ஏன் இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு, ஏன் ஆண்டவருடைய நாமத்துல நாலு எழுத்து அப்படின்னு கொஞ்சம் யோசிச்ச போது, சமீபத்துல ஹீப்ரு தெரிஞ்ச அந்த ஞானிகள் ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது அவருடைய நாமத்தில் உள்ள ரகசியம். OH என்றால் என்ன என்று கண்டுபிடித்த போது, Behold my hand, என் கைகளை பார் என்றிருக்கிறது. WH என்று சொல்லும் போது, Behold the nails, ஆணிகளை பார். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப என் கைகளை பார், என் கைகளில் ஆணிகளை பார். இதோ உன்னை நான் உள்ளங் கையில வரைந்திருக்கிறேன். பெத்த தாய் மறந்து போனாலும் நான் உன மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆணியினால நம்முடைய பேரை தமது கரத்துல எழுதி கொண்ட நல்ல பெரிய தகப்பன் நமக்கு இருக்கிறார். கரங்களை கட்டி ஹாலேலூயா சொல்லலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பிதாவின் அன்பு மாறாத அன்பு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குட்டி பிள்ளை நீங்க ஒரே ஆகலாம், இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். நான் ரொம்ப தமிழை நேசிப்பேன், ஏன்னா அது ஒண்ணுதான் எனக்கு ஒழுங்கா தெரியும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு திருடன் திடீர் என்று எதிர்பாராம இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அந்த வீட்டுல எந்த ஒரு பொருளையும் அவர் எடுக்கல. இவங்க படுத்திருக்கிற இடத்துக்கு போய் இந்த அம்மாவை எழுப்பி திடீர் என்று இந்த பெண்ணு மேல துப்பாக்கிய வச்சு, பயப்படாத சும்மா கைதான், துப்பாக்கிய வச்சு, இப்ப சத்தம் போட்டு உங்க அம்மா அப்பாவை கூப்பிடுங்க. சத்தம் போட்டு அம்மா அப்பா வந்துட்டாங்க. அவங்க தான் இந்த ஜெர்மன் தேசத்திலே பெரிய பணக்காரங்கன்னு வச்சுக்கோ. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்ப அந்த கள்ளன் சொல்றான், அவங்கள பார்த்து, உங்களுக்கு உங்க பொண்ணு வேணும்னா உங்க வீட்டுல என்னெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ, என்னத்தான் சொத்து சுதந்திரம் வச்சிருக்கீங்களோ அத்தனையும் கொண்டு வந்து எனக்கு முன்னாடி வைக்கணும். வச்சீங்கன்னா உங்க பொண்ணை உயிரோடு விட்டுறேன், இல்லைன்னா உங்க பொண்ணுக்கு உயிர் இருக்காதுன்னு சொல்றான். நல்ல பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? பொண்ணு எடுத்துக்கோ, பொருளை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவரோடு கூட, ஏன்னா ரோமர் 8:32 அப்படி சொல்லுது, அவரையே நமக்கு தந்திருந்தவர் அவரோடு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிதாவின் அன்பு எவ்வளவு பெரிதான அன்பா இருந்தால் தமது ஏக குமாரனை கொடுத்ததுனால எல்லாவற்றுக்கு மேலாக உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த அன்பு வெளிப்பட்டது. எத்தனை பேருக்கு ஆமேன்னு புரியுது? நல்ல கையை தடி கத்தர மகிமைப்படுதுங்க. மிரட்சியா பாக்குறாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனி, அப்ப பிதாவின் அன்பு இவ்வளவாய் வெளிப்பட்டது. கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, எபிரேயர் 10:10 சொல்லுகிறது. எபிரேயர் 10:10 வாசிங்க சத்தமா ஒருத்தவங்க.
இயேசு
கிறிஸ்துவின் சரீரம்
ஒரே தரம் பலியிடப்பட்டது.
நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்ன
பண்ணுச்சு?
ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் எபிரேயர் அதே 9:9 கடைசி வசனத்தை வாசிங்க.
கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனம்
இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் என்ன பண்ணுவாரு?
தரிசனம்
ஆவார். ஒரே தரம் மறித்தார். பலியினாலே உடன்படிக்கை பண்ணினவர்களை என்னோடு கூட கூட்டுங்கள்னு வசனம் சொல்லும். கிறிஸ்து நமக்காக பலியானார். அல்லேலூயா,
அல்லேலூயா.
ரிக்வேதம் சொல்லுகிறது, பிரஜாபதி யஞ்ஞம், அதாவது படைத்தவனே பலியாகாவிட்டால் மனுக்குலத்துக்கு மீட்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு வேதாகமத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ரிடெம்ப்ஷன் இஸ் நாட் பை மேன் பட் பை காட் ஒன்லி. ரட்சிப்பு என்பது கர்த்தரால் மாத்திரம் என்பதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய உடல். எனக்காக பலியான ஆடு. ஆபிரகாம் சொன்னானே அந்த பலிக்கான ஆடு தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி, அந்த பலிக்கான ஆடு இந்த உலகத்தில் வந்தபோது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் அவர் வந்தார். நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து பிறந்த போது அவரை அடையாளப்படுத்துவாங்க. எப்படி அடையாளப்படுத்துவாங்கன்னா, தேவ தூதர்கள் நீங்க போய் பார்க்கும்போது முன்னணியில துணிகளால சுட்டப்பட்ட ஒரு பிள்ளைய என்ன பண்ணுவீங்க பாப்பீங்க. அவர் கண்டையில சுத்தப்பட்டதுனால கண்டசாமியா மாறினார், நடந்து வந்ததுனால நடராஜரா மாறினார், கபாலத்துல போய் உயிர் விட்டதுனால கபாலீஸ்வரர் ஆனார். ஆனா இந்த தேவனனை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இவரை சுத்தப்பட்டிருந்த விதம் எப்படின்னா, செத்து போன பிள்ளைகளை எப்படி சுத்துவாங்களோ அப்படி அந்த குளிருக்காக எப்படி இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. எல்லா குழந்தைகளும் உலகத்துல பிறக்கும் போது வாழ்வதற்காக பிறக்கிறது. தேவன் அனுப்பிய ஒரே ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் போதே எதற்காக பிறந்தது என்று சொன்னால், சாவதற்காக, பலியாவதற்காகவே பிறந்தது. அவர் எனக்காக பலியானார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். ஐநா, ஐக்கிய நாட்டு சபைகள் ஒரு சமாதானத்தை பாலஸ்தீனாவில் தேடும்படியாக ஹமாஸ் கட்சி தலைவரிடத்துல பேசுவதற்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பினாங்க. அந்த தூதுக்குழுவை அனுப்பின போது ஹமாஸ் கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்க சொன்னாங்க, இந்த சமாதானத்துக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம், யூதர்களுடைய மண்டையோடு கூட மேல போனாதான் எங்களுக்கு பரலோகமே திறக்கும், கிறிஸ்தவங்க இருக்கிற வரைக்கும், யூதர்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க கொல்லாம விடவே மாட்டோம் என்று சொல்லி ரொம்ப வைராக்கியமா பேசினாங்க. இந்த நாடு, யூதன்ற நாடு, இஸ்ரேல் என்ற நாடு முழுதுமா தேசத்தின் வரைபடங்கள் இருந்து என்னைக்கு போகுதோ அன்னைக்குதான் எங்களுக்கு நிம்மதி என்று ரொம்ப தீவிரமா பேசினாங்க. சமாதானம் பண்ண முடியல. கடைசியில அவங்களுக்கு வந்த சமாதான தூதுவர்களுக்கு ஒரு விருந்து வச்சு அனுப்பினாங்க. நல்லவங்க தான். அப்படி விருந்து வச்சு அனுப்பும் போது அந்த தீவிரவாத தலைவர்களாக இருந்த ஒருவரிடத்துல, ஒரு அமாஸ் கட்சி தலைவரிடத்துல இருந்த இடத்துல, அங்க போன ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பேர் ரவி சகரியாஸ் என்பது. இந்த ரவி சகரியாஸ் அந்த தலைவரை பார்த்து கேட்டாரு, ஐயா நான் கேட்கிறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, தன்னையே அதாவது தற்கொலை பண்ணுகிற படையில போய் தன்னையே கொலை செய்து கொண்டாங்க, தற்கொலை படையா போய் குண்டு வச்சு வெடிக்கிறாங்களே, இவங்களை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே அவர் சொன்னாரு, ரொம்ப பெருமையா நாங்க நினைக்கிறோம், எங்க அண்ணன் இதே மாதிரி இஸ்ரேல்ல போய் அவர் தானே அவரு குண்டு வச்சு மறிச்சாரு, ஏராளமான யூதர்களை கொன்று குவிச்சாரு, தற்கொலை படையில இருந்து அவர் இந்த காரியத்தை செஞ்சாரு, இன்னைக்கு எங்க ஊர்ல எங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு வந்திருக்கு, பதக்கம் தந்தது மாதிரி எங்களுக்கு எங்க கடவுள் வந்து பரலோகத்துல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நிச்சயமா பரலோகம் இருக்கு, எங்களுக்கும் பரலோகம் இருக்குன்னு ரொம்ப பெருமையா பேசினார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் என் பிள்ளைங்க கூட இப்படி தற்கொலை படைக்கு போகணும் என்றெல்லாம் சொல்லி நான் விரும்புறேன் என்று பேசினார். ஏன் இப்படி கேட்டோன்னு ஆயிப்போச்சு அவருக்கு. அப்ப ரவி சகரியா சொன்னாரு, நீங்க இப்ராஹிம்னு அவரை சொல்றீங்க, இஸ்மவேலை கூட்டிட்டு போய் மோரியா மலையில வெட்டுறதுக்கு அல்லது பலியா கொடுக்கறதுக்கு கொண்டு போனான்னு சொல்றீங்க, நாங்க ஆபிரகாம் ஈசாக்க கொண்டு போனான்னு சொல்றோம், நாங்க இப்ப வேணும் விவாதம் பண்ண வரல, ஆனா அந்த கத்தி விழுந்த போது தேவன் அதை தடுத்தாரு, அந்த கத்தி விழுல, பலி கொடுக்கப்படல, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஆமா. ஆனா சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்புதாங்க, சில ஆண்டுகளுக்கு பின்புதாங்க, கல்வாரி மலையில
தேவனுடைய குமாரன் மேல் அந்த கத்தி இறங்கி வந்தது, அந்த பலியின் மேல கத்தி இறங்கி வந்தது.
அப்ப தேவன் தடுக்கல, அவர் பலியானார். நீங்க நானும் அவர் நமக்காக பலியானார் என்கிற ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலனா நாம நம்ம பிள்ளைங்களை தான் பலியிட வேண்டியதா இருக்கும். அவர் தான் சமாதான பலி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றாங்க? கொஞ்சம் கையை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்கப்பா. ஏன் உலகத்துல பலிகள் நிறுத்தப்பட்டுச்சு? தேவனுக்கு மகிமை, யாருக்கும் பதில் தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான், தேவனே தன்னை பலியாக்கி விட்டதுனால அதற்கு மிஞ்சி இன்னொரு பலி இல்ல. எனக்காக அவர் பலியானவர், அந்த சரீரத்தை தொட்டவன் கூட பரிசுத்தமாவும். பலியான அந்த மிருகத்தை தொட்டவெல்லாம் பரிசுத்தமான சொல்லப்பட்டிருக்க. அந்த சரீரத்தை தொட்டாலே நான் பரிசுத்தமாயிடுவேன். அந்த சரீரம் எனக்கு வேணும். ஆமென். கத்தோலிக் ஸ்தோத்திரம். நான் கத்தோலிக்கல இருந்தேன், அங்க பலி நிறுத்தப்படவே இல்லை, வெளியே வந்துட்டேன். பாத்தீங்கன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம். திவ்ய நற்கனை உனக்கு நேரத்தில் ஏத்துவாங்க, வசீகரமான ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க, பூச உதவி செய்வேன். அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, அந்த நற்கண்ணை பலி ஆக்கும் போது அது திருப்பலி பூசைன்னு சொல்லுவாங்க. அப்படி பலி பூசை பண்ணும் போது அதை உயர்த்தும் போது அப்பதான் உளுந்து 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 அப்பதான் ஜெபம் பண்ணும். அந்த மணி அடிச்சா உடனே தூங்குறவனு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணி எல்லாரும் பண்ணுவோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம். அது எடுக்கும் போது அந்த வசிகரை பார்த்தோம்னா இயேசுவாய் மாறுறாரு. மாறணும்னா அவர் வாயில நம்ம வைக்கும் போது அப்படியே இயேசு நமக்குள்ள வந்துடுறாரு. அதனால அவரை கடிச்சு கடிச்சு சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கஷ்டப்பட்டு நாக்களை வச்சு விழுங்குவோம். ஆனா பூசைக்கு உதவி பண்ணும் போதுதான் பார்த்தோம் சாமியாரு நறுக்கு முறுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்டாரு. இவருக்கு மட்டும் எப்படி ரத்தம் வரலன்னு பார்த்தேன். அதனால தீனி கிடைக்காது. அதனால சாமியார் அசந்திருந்த போது நிறைய வாரி பாக்கெட்ல போட்டு சாப்பிட்டே போனேன், ஒண்ணுமே ஆவல. அதுல IHS போட்டிருந்தது என்னன்னு எனக்கு புரியல. அப்புறமேலதான் கேள்விப்பட்டு ஆராய்ச்சி பண்ண போது I for Isis, H for Horus, S for Seb-னு சொல்லி புறஜாதி தெய்வங்களுடைய வழிபாடை அது உள்ள கொண்டு வந்து சூரிய வழிபாட கொண்டு வந்து சூரிய அந்த கதிர் பாத்திரத்துல நடுவுல வச்சு அந்த பாதாள வணக்கத்தை கொண்டு வந்து அதுல நிறுத்திருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பலி இடுகிறதுனால கிறிஸ்துவை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. திரும்பி திரும்பி இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிற இயேசுவை திருப்பி பிறக்க வச்சு சிலுவையில அறைய வச்சு அவரை அடக்கம் பண்ணி மீண்டுமா உயிர்த்தல பண்ணி திரும்பியுமா அவரை கொண்டு வரத்தக்கவன் யார்? வசனம் சொல்றது ஒரே தரம் அவர் நமக்காக பலியானார். இந்த சத்தியத்தை கேட்ட பிறகுதான் பலியானார் என்ற சத்தியத்தை கேட்ட பிறகுதான் அந்த பலி என்ன விடுதலை ஆக்கினபடினால இன்னைக்கு தேவனோடும் மனுஷரோடும் சமாதானம் பெற்று இருக்கிறோம். கையை வைத்து ஒரு அலையா சொல்லுங்க. ஹலேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மூணாவது காரியத்துக்கு உள்ள போலாமா? போலான்னு சொன்னா போலாம். மத்தேயு 1:21 வாசிப்பீர்களானால் அங்கே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மத்தேயு 1:11 11 வரைக்கும் உள்ள ஒவ்வொரு பெயரும் 7 என்கிற எண்ணினால முத்திரிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பர்ஃபெக்ஷன் நம்பர் அதுல இருக்கிறது. நீங்க கிரேக்க மொழியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தேவ தூதன் பேசின அந்த வார்த்தை சரியா 161 வார்த்தை. அந்த வார்த்தையில 23:7 தேவ தூதன் பேசினது பர்ஃபெக்ஷன். அவர் இன்னும் சொல்லும் போது தேவன் தூதன் பேசின அந்த வார்த்தையினுடைய ஜியோமெட்ரியான்னு சொல்லுவாங்க அந்த எண், அந்த எண்ணினுடைய மதிப்பு 52,605, அதாவது 7,575:7. எல்லாமே பர்ஃபெக்ஷனா. அந்த முதல்ல அந்த அதிகாரத்துல வர்றதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரிடப்பட்ட 7 பேர் உண்டு. அந்த 7 பேர்ல 7வது நபர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பை குறித்து லூக்கா 3:23 வாசிக்கும் போது 77 பெயர்கள் வருகிறது. பூரணத்தின் பூரணமாக இயேசுவின் பெயர் வெளிப்பட்டது. பார்த்தா அங்க பார்த்த போது அந்த சரீரம் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அங்க இயேசு என்கிற பெயர் அங்கே இருக்கிறதை பார்க்கிறார். சரீரம் மறித்ததா இருக்கலாம், ஆனால் என் இயேசுவின் பெயர் மறிக்கவில்லை. கையை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. கையை வைத்து ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்கள் இருந்து அவர்களை ரட்சிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பார். இயேசு என்ற பெயர்ல என்ன ஆசீர்வாதம்! சாலமோன் என்று சொன்னா இன்னைக்கு ஞானம் வந்தது. கர்த்தருக்கு சாமுவேல் என்று சொன்னா நம்ம இன்னைக்கு தீர்க்க தரிசி ஆயிட மாட்டோம். தாவீதை போல நம்ம எல்லாம் நடனம்லாம் ஆடலாம், ஆனா தாவீதை போல எல்லாரும் என்ன பண்ணிட முடியாது, பாட்டு கட்டிட முடியாது. ஒருவேளை பேர் வச்சுட்டா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துடும் சொல்ல முடியாது. ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போனேன், அலெக்ஸ் கம் ஹியர் அப்படின்னாங்க. நான் வாட்ட சாட்டமான ஒரு ஆள் அலெக்சாண்டரை போல வரப்போறான்னு பார்த்தா இத்தினோண்டு நாய்க்குட்டி வந்துச்சு. பேர் வைக்கிறதுக்கு அளவுக்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆரோக்கிய மேரின்னு ஒருத்தி பேர் இருந்தா லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருப்பா, அதுதான் ஆரோக்கிய மேரி. எந்த ஒரு ஆள் வேலை செஞ்சா அவர் பேர் வைரக்கண்ணு, ஒரு கண்ணே இருக்காது, நுள்ளக்கண்ணு, ஆனா வைரக்கண்ணு. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் நாமத்துல தான் இன்னைக்கும் முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, ஊமையர்கள் பேசுறாங்க, குருடர்கள் பார்க்கிறாங்க, செத்தவர்கள் உயிரோடு கூட எழும்புறாங்க. கையை தட்டி ஹாலேலூயா சொல்லலாம். ஹாலேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2004 டிசம்பர் 26 யாரும் மறந்துவிட முடியாது. நீங்க மறந்தலாம், நாங்க மறந்துவிட முடியாது. சுனாமி வந்த அந்த நாள், அந்த நாளில் நாங்க ஆராதனை பண்ணி கொண்டிருந்தோம். முதல் ஆராதனையில அந்த நாட்கள்ல காலையில 7-10 வரைக்கும், இப்போதும் அப்படிதான், 7-10 வரைக்கும் ஒரு முதல் ஆராதனையும், 10-12 வரைக்கும் இரண்டாவது ஆராதனையும் உண்டு இன்றைக்கும். அந்த முதல் ஆராதனை வருஷத்தினுடைய கடைசி ஆராதனை. ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. கணக்கு தெரியும் எங்களுக்கு, ஓரளவு ஃபுல்லா உட்காந்தாங்க, பால்கனியில உட்காந்தாங்க, ஓரளவு எங்களுக்கு கணக்கு தெரியும். ஒரு 600 பேர் இருந்தாங்க. அப்படி 600 பேர் இருக்கும்போது திடீர் என்று சுனாமி வந்து விட்டது. நான் நிறைய கதையெல்லாம் சொல்ல விரும்பல. சுனாமி வந்து விட்டது. நாங்க எழுந்திருச்சு வேகமா வெளியில ஓடி வந்தோம். நாங்க ஓடி அல்லது நாங்க வந்து பார்க்கறதுக்குள்ள தண்ணி ஃபுல்லா நிரம்பிடுச்சு. சபைக்குள்ள இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த நேரத்துல உயிரை காப்பாத்தணும்னு சபையை விட்டு வேகமா ஓடுனாங்களே அவங்க எல்லாம் நோவா பெட்டகத்தை விட்டு தாண்டினவங்க மாதிரி ஆயிட்டாங்க. அதனாலதான் தேவனே கதவை அடைச்சாராம். எங்களுக்கு நிறைய கதவு வச்சிருந்தனால இவங்க எல்லாம் தப்பிச்சாங்க. தப்பிச்சோன்னு நினைச்சாங்க, கடைசியில வம்புல மாட்டினாங்க. இரண்டாவது வந்து அந்த அலை தூக்கி எரிந்தது எல்லா இடத்திலையும். சொல்ல போன சித்து போன பிணங்களை பார்த்த போதே தெரிஞ்சிருப்பீங்க அதனுடைய போர்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய போட்டுகள் அடிச்சு கொண்டு வருகிறது, மிகப்பெரிய அளவில் நஷ்டங்கள் ஏற்படுது. எங்களுடைய அம்பாசிடர் கார் எங்க ஊர்ல நல்ல ஸ்ட்ராங்கான கார், அது தலைகளா மிதக்குது, எங்க கார் எல்லாம் மிதக்குது, எங்க பைக் எல்லாம் என்ன அடிச்சுன்னு தெரியாது. எங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு கட்டடம் ஒட்டஞ்சு நொறுங்குது, எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச கட்டடங்கள் எல்லாம் ஒட்டஞ்சு நொறுங்கி கொண்டிருக்கு, எங்க பின்னாடி இந்த காம்பவுண்ட் வால் ஒட்டஞ்சு நொறுங்குது. அப்படியே தண்ணி அப்படியே வேகமாக சபைக்குள்ளே வந்து விட்டது. சபைக்குள்ளே வந்துருச்சு, சபைக்குள்ள வரலன்னு சொல்லுது, சபைக்குள்ளே தண்ணி ஃபுல்லா வந்துருச்சு. நாங்க மேல ஏறோம், உயிர் தப்ப மேல ஏறிட்டு இருக்கிறோம். ஏறிட்டு இருக்கும் போது திடீர் என்று என் கண்ணுல மட்டும் நான் பாக்கிறேன். பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் ஓடுனவங்க விழுந்து கிடக்கிறாங்க என் கண்ணுக்கு முன்பதாக தெரியுது. நான் எங்க சபையில 200க்கும் மேற்பட்ட வாலிப பிள்ளைங்க உண்டு. வாலிப தம்பிங்களை கூப்பிட்டா கைய ஒருத்தன் கைய பிடிச்சு, யாரும் அதுல நடக்கவே முடியாது, சபை விட்டு கீழே இறங்கினா அடிச்சுட்டு போயிடும். அதனால கைய பிடிச்சு கொண்டு ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு வர சொன்னேன். நிறைய பேரை காப்பாத்தணும். எங்க இடத்துல மட்டுமே அன்றைக்கு செத்து போனவங்க எங்களை சுத்தி 682 பேர் செத்து போனாங்க. அதுல சபையை விட்டு ஓடி போனவங்க அங்கங்க விழுந்து கிடக்கிறாங்க. தூரத்துல ஒரு சகோதரி விழுந்து கிடக்கிறது தெரியுது. ஓடி போய் ராஜா கொஞ்சம் போய் தூக்கிட்டு வாங்கடா ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறேன். போயிட்டு தூக்கிட்டு அந்த சகோதரி பிஸ் வந்து அடிச்சு கொண்டிருக்கு. அந்த சகோதரியோடு கூடிய ஒரு பிள்ளை தண்ணியில விழுந்து 1 மணி நேரம் தண்ணியில தண்ணி குடிச்சு முழுதுமாக சேராகி வயிறு வீங்கி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வரும்போது தலைகளாய் காலை பிடித்து தூக்கி கொண்டு வருகிறான். இந்த பிள்ளை யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. என் மனைவி தான் அந்த பிள்ளையினுடைய சட்டை அறுத்து அந்த முகத்தெல்லாம் திரைச்ச பிறகு பார்த்தா அந்த பிள்ளையினுடைய பேர் பிரிசி. 2.5 வயசு பிள்ளை, எங்க சபையை சேர்ந்த பிள்ளை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், நோ லைஃப் லாஸ் வில் பி இன் த சர்ச், சபையில ஒரு ஜீவனுக்கும் சேதம் உண்டாகாதன. ஆனா சபைக்கு வந்த ஒரு பிள்ளை செத்து கிடக்கிறத எங்க கண்ணால எல்லாரையும் பார்த்தோம். பயிர் வீங்கி தெரியும், தினோண்டு தண்ணியை குடிச்ச பிள்ளைகள்லாம் செத்து போச்சு. 1 மணி நேரம் தண்ணிக்குள்ள கடந்த சேத்துக்குள்ள கடந்த அந்த பிள்ளையினுடைய கதி என்னாச்சுன்னு யோசிச்சு பாரு. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த உறவுக்காரர்கள் அப்படியே
வேகமாக குதிக்கிறாங்க. நாங்களும் நாங்க தற்கொலை பண்ணிடும், எங்க பிள்ளை இல்லாம நாங்க திரும்பி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டவங்களா மாறுறாங்க. அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தினது எனக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு. கடைசியில அந்த பிள்ளைய தொடச்சிட்டு தலைகளா பிடிக்க வச்சுட்டு நான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசனப்படுத்த போது உண்மையில சொல்றேன், நான் பல மணி நேரம் ஜெபிப்பது எப்படின்னு பல இடங்கள்ல 14 வகையான ஜெபங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல எப்படி ஜெபிப்பதுன்னு என் வாயில வார்த்தை வரல. ஆனா அந்த பிள்ளையினுடைய வயிற்ற பிடிச்சு அழுத்துக்கிட்டு நானும் எங்க சபையை சேர்ந்தவர்களும் கதறணும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கதறி அந்த பிள்ளையினுடைய வயிற்று அழுத்தின போது அந்த பிள்ளையினுடைய வாயிலிருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சது. எங்க எல்லாருடைய கண்கள் பார்க்க செத்து போன பிள்ளை உயிரோடு எழுந்துச்சுது. இன்னைக்கு அந்த பிள்ளை உயிரோடு இருக்கு. ஹல்லேலூயா! இயேசுவின் பேர் வாழ்கிறது. ஹல்லேலூயா! நல்ல கைதடி கத்திர மகிமைப்படுத்துங்க. ஆமென். இயேசுவின் பெயர் வாழ்கிறது. உலகத்தில் எந்த பெயர் வாழவில்லை, அவருடைய நாமங்கள் முதற்கொண்டு மறக்கப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுது. பிரசங்கி 9:5-6 வாசிக்கும் போது அவருடைய பெயர்கள் முதற்கொண்டு மறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான பேர் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அது என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர். 200 கோடி ஜனங்கள் இன்றைக்கு தலைவராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நாமம் உயிரோடு கூட இருக்கிறபடினால் தான். ஆமென். ஹல்லேலூயா! 4வது விசேஷமான ஒரு காரியத்தை கொஞ்சம் டீப்பா போக போறோம், கொஞ்சம் டீப்பா போக போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு பாஸ்டர் இப்படி வந்து பேசிட்டே இருந்தாரு. பேசின பிறகு ஒரு பிரதர் ரொம்ப வேகமா வந்தாரு. வந்துட்டு அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க ஐன்ஸ்டீனை விட பெரிய ஆளு அப்படின்னாரு. புதுசா வந்த அந்த போதகருக்கு அப்படியே உச்சியில் ஐஸ் வச்ச மாதிரி ஆயி போச்சு. ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய ஞானி, உலகத்திலேயே ஒரே ஒரு மூளையை ஆராய்ச்சிக்காக வச்சிருக்காங்கன்னா அது ஐன்ஸ்டீன் மூளை மட்டும்தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு சந்தேகம் மூளை உள்ள இருக்குதா இல்லையான்னு, அதுவே கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஐன்ஸ்டீனை விட பெரிய ஆளு அப்படின்னு சொன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் எப்படியாவது அந்த சகோதரரை பார்த்து ஏன் அதை சொன்னாருன்னு கேட்கறதுக்காக அவர்கிட்ட போய், சகோதரர் நீங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, ஏன் அதை சொன்னீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு, இந்த ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தியரியை உலகத்துல தெரிஞ்சவங்க மொத்தமே 10 பேர் தான். அவங்களுக்கு மேல யாருக்குமே புரியல. ஆனா நீங்க பேசின அந்த சத்தியம் இங்க இருக்கிற ஒருத்தவருக்கும் புரியல. அதனால தான் நீங்க ஐன்ஸ்டீனை விட ரொம்ப பெரியவர்னு சொன்னேன். எனக்கு பயமா தான் இருக்குது. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா ஆழமான சத்தியங்களை நாம் அறிய முடியும். லூக்கா 22:44 இயேசுனுடைய ரத்தம் வேர்வையினுடைய பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்கு வேதம் தெளிவான ஒரு பதில் வைத்திருக்கிறது. லேவியர் ஆகமம் 17:11 வசனத்தை வாசிக்கும் போது அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. வில்லியம் ஹார்வி என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் ரட்சிக்கப்பட்டவர், அவர் தான் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் தான் இருக்கிறது என்று பின்பதாக 1717 கண்டுபிடிச்சாரு. அதுக்கு முன்னாடியே தேவனாகிய கர்த்தர் லேவியராகமும் 17:11 எழுதி வைத்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அழமான சத்தம். அப்ப மாம்ச பாவ நிவர்த்திக்காக சிந்தப்படுகிறது ரத்தமே. ஆனா அந்த சரீரத்தை பார்த்த போது அந்த சரீரத்துல உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஏன் இப்படி கோரமான ஒரு மரணம்? எதற்காக இயேசுவின் ரத்தம் எல்லாம் சிந்தப்பட வேண்டும்? கடைசி நேரத்துல கூட ஈட்டியினால வில்லாவில பிளந்து கடைசி சொட்டு ரத்தமும் வெளியே எடுக்கப்பட்டுச்சு. ஏன்? 10 லட்சத்துக்கு மேற்பட்ட கைதி இதை எடுத்து பார்த்த போது அவளை ஒருத்தவருக்கு இப்படிப்பட்டதாக வேர்வையில ரத்தம் வருமா? அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆட்களில் யாரோ ஒருத்தவருக்கு வருமா? அதற்கும் மெடிக்கல் டேர்மாக ஹெமோட்டோட்ராசிஸ் என்று அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. உடம்புல இந்த இரத்த துளிகளாக வேர்வை துளிகளோடு கூட கலந்து வருமானால் இந்த உடம்புல இருக்கிற இந்த தோல் பகுதி மிகவும் அது காயப்பட்டதாய் கன்னி போனதாய் மாறிவிடும். ஒரு சின்ன அடி விழுந்தா கூட உயிர் போற வலி இருக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினதற்கு காரணம் நம்முடைய வலிகளையும் அவர் சுமந்தார். பிளாத்துவின் அரண்மனையில ஒன்று குறைய 40 அடி என்று சொல்லும் போது காக் 9 ஓ டெயில் என்று அதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த சாட்டையினுடைய நுனியில இரும்பு குண்டுகள் இருக்கும், மீன் பிடிக்கிற அந்த கொக்கிகள் இருந்தது. அடிச்சு எடுத்த போது பின்பதாக சங்கீதம் 22 எல்லாம் வாசிக்கிறோம், அவருடைய முதுகு ஏர் உழுதது போல இருந்தது, அடிச்சு இழுத்த போது எலும்புகள் தெரிகிற அளவுக்கு சதை கிழிந்து வந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரத்தம் சிந்தப்பட்டது. தலையிலே அந்த முள்முடியை சூட்டின போது அண்ணா கிறிஸ்டி என்று அதுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. அந்த முள்ளை சூட்டின போது அது மேலே குத்தி கண்ணிலே தெரிச்சிருக்கிறது. ரத்தம் மேலிருந்து ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னுமாக இயேசு கிறிஸ்து சிலுவைய பாரமான சிலுவைய சுமக்கும் போது வேகமான நடையோடு கூட தான் நடந்து ஆகணும். மேலே ஏறும்போது ரத்தம் சிந்துவதற்கு உள்ளே ரத்தம் இல்லாததுனால இருதயம் பம்ப் பண்ணி மூளைக்கு அனுப்பதுனால அவருக்கு ஹைப்போவால்மிக் ஷாக் வந்திருக்கு. அதனாலதான் கீழே விழுந்திருக்கிறார். மேல கொண்டு போறாங்க. மேல கொண்டு போது அவரை சிலுவையில ஆணி அடிக்கிறாங்க. 6 அங்குலத்திலிருந்து 8 அங்குலம் வரைக்கும் அந்த ஆணிகள் இருந்திருக்கு. அந்த ஆணி அடிச்ச இடம் நிறைய படங்கள்ல காட்டுற மாதிரி இங்க இல்ல, இங்க அல்னா ரேடியஸ் அப்படின்னு 2 எலும்பு இருக்கு. இதுக்கு இடையில தான் ஆணி அடிச்சாங்க. இந்த இடையில ஒரு நரம்பு இருக்கு. தொலைவி பார்த்தா உங்களுக்கு நல்லா அந்த நரம்பு நல்லா தெரியும். அதுக்கு பேர் மீடியன் நர்வுன்னு பேர். இந்த மத்திய நரம்பு இங்க அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த மத்திய நரம்பு தெரிச்சு போகும். இது எவ்வளவு பயங்கரமான வலி உள்ளதுன்னு சொன்னா இங்க தட்டுனா, இங்க தட்டி பாருங்க, ரொம்ப உனக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இங்க தட்டி பாருங்க, அவ்வளவு உயிரோடு இணைந்த ஒரு வலி கொடுக்கிற ஒரு நரம்பு அதை அடித்து சிதைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரத்தம் சிலுவையில இருக்கும் போது அவர் கீழே உந்தி தான் மேலே அவர் இன்ஹேல் பண்ணிருக்கணும், அதாவது சுவாசிச்சிருக்கணும். சுவாசிக்க முடியாமல் தான் அந்த ரத்தம் வெளியாகி இருக்கிறது. இன்னும் நல்லா, ஏன் இந்த ரத்தம்? நான் ரத்தத்தை கொடுத்து வாசித்த போது ஒரு சாதாரணமான மனிதனுடைய சரீரத்தில் 7 லிட்டர் ரத்தம் ஆவரேஜா இருக்கும். ஒரு ரத்தத்துல 2 கிராம் தான் யூரியா கலந்திருக்கணும். 1 லிட்டருக்கு 14 கிராம் தான் நம்முடைய பாடியில் இருக்கணும். ஆனா ஒரு நாளைக்கு சாதாரணமா நம்ம சாப்பிடறதுனால உழைக்கிறதுனால 300-400 கிராம் வரைக்கும் இந்த யூரியா வரும். யூரியா பாஸ்பேட் இருந்தா ரொம்ப நல்லதுதானே நீ யோசிப்பீங்க. எல்லாம் நீளம் பாஞ்சி செத்து போகும். கிட்னி ஒழுங்கா வேலை செய்யல, ரத்தத்தை சுத்திகரிக்கலன்னா ஆல் அவுட். ஆனா இந்த சுத்திகரிப்பு வேலைய சத்தம் இல்லாம உடம்பிலேயே சுத்தம் பண்ணுகிறது எதுனா இந்த ரத்தம் மட்டும்தான். சொல்ல போனா இந்த சரீரத்துல தோட்டி வேலைய கூட ஒரு வார்த்தை கூட பேசாம கூலி கேட்காம சுத்திகரிச்சு ஆக்சிஜனை கொடுத்து உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் உயிர் வாழ அதுக்கு சத்து கொடுத்து நடத்துறது ரத்தம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம இரட்சிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. என்ன நன்மையானவைகளை பேசுகிறது? The blood of Jesus. Yes. இதை கொஞ்சம் நீங்க பார்ப்பீங்க, நான் பார்க்கறதுக்கு தெரியுதா? தெரியுதா? இதை கொஞ்சம் என் பக்கத்தில் திருப்பிடுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகும். தெரியுதா? நெக்ஸ்ட் வாங்க. இயேசு கிறிஸ்துவை ரான் வாயட் என்கிற ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட், ஒரு அகழ்வாராய்ச்சி செய்கிறவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணினார். நான் சொல்லுகிற இந்த காரியம் யூடியூப் போற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தெரியும். யூடியூப்ல த பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ரான் வயட் என்கிறவர் அவர் கண்டுபிடித்தது வருகிறது. வருது மட்டும் அந்த ரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் சிலுவையில் அறிஞ்ச அந்த காட்சியினுடைய ஒரு மாடல் பார்க்கிறீங்க. அவரு கிரேக்க லத்தீன் எபிரேயத்தில் எழுதின அந்த 3 பலகைகளையும் அவர் கண்டுபிடித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த அந்த இடத்தை அவர் கண்டுபிடித்தார். அந்த இடத்தை கண்டுபிடித்த போது பாறையில குடைஞ்சு சிலுவை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடித்தார். பக்கத்தில் கல்லர்களுடைய சிலுவையும் அறையப்பட்டிருந்த இடத்தையும் கண்டுபிடித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட அந்த இடம் என்று சொல்லி நிதானிக்கும் போது அங்கே 22.5 அடிக்கு ஆழத்தில், நெக்ஸ்ட் போங்க, 22.5 அடிக்கு ஒரு பெரிய பாறையில பிளப்பு இருக்கிறதை கண்டுபிடித்தார். அப்பதான் இயேசு கிறிஸ்து உயிர் விடும் போது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது என்பதை அவர் அறிந்தார். அடுத்தது அது வழியாக அதை ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு உள்ளே போன போது, நெக்ஸ்ட் பாருங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டு போகும்போது, நெக்ஸ்ட் போங்க, அந்த இடத்துல கிமு 600 அதாவது நேபுகாத்நேச்சார் யுத்தத்துக்கு வந்தபோது பாபிலோனியர் கையிலே இந்த உடன்படிக்கை பெட்டி சிக்கக்கூடாது என்பதற்காக அதை எங்கேயோ கொண்டு போய் ஒரு பிரதான ஆசாரியன் பதுக்கி வைத்தான். அது எங்கே என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ராம் வயர் சொல்கிறார், அந்த இடத்தை நான் ஆராய்ச்சி பண்ணின போது அங்கே ஒரு குகை இருந்தது. அந்த குகையிலே இந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட், இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததை கண்டுபிடித்தேன். ஆனால் அவர் பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் மூடி ரெண்டாய் தெரித்திருந்ததை பார்த்தார். அது உள்ள இன்னைக்கு பொற்கிண்ணம் இல்ல, ஆரோனின் துளிர்த்த கோல் இல்ல, அதில கற்பலகைகள் மட்டும்தான் இருந்தது. அப்படி பார்த்த போது அந்த கற்பலகையில ரத்தம் வடிந்திருக்கிறதை கண்டார். ஏன்னா தமது ரத்தத்தோடு கூட அவர் உள்ளே பிரவேசித்தார் அப்படின்னு மூன்றாம் திரை வழியாக பிரவேசித்தார் வசனம் சொல்லுது. நெக்ஸ்ட் போங்க. அப்ப தேவன அந்த உடன்படிக்கை பெட்டில இருந்த அந்த ரத்தம், அது ரத்தம், அது இயேசுவின் ரத்தம் தானா அப்படி யாருக்கும் தெரியாது. உடனடியாக அந்த ரத்தத்தை கொண்டு போய், அல்லது அந்த சாம்பிளை கொண்டு போய், 2000 வருஷங்கள் ஆனிச்ச அந்த சாம்பிளை கொண்டு போய் எருசலேமில் உள்ள தி பெஸ்ட், அதாவது பிளட் அனலைஸ் பண்ற விஞ்ஞானிகள் கையில கொடுத்து இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு கேட்டிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, டெட் மேன்ஸ் பிளட் இஸ் அ டெட் பிளட், செத்து போனவங்களுடைய ரத்தம், செத்து போன ரத்தம். அப்படி செத்து போன அந்த ரத்தத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதுல என்னத்தை கண்டுபிடிக்க சொல்றீங்க? அப்படி செத்து போன அந்த ரத்தத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதுல என்னத்தை கண்டுபிடிக்க சொல்றீங்க? சொன்னாரு, நீங்க குரோமோசோம் பார்க்கலாம், டிஎன்ஏ பார்க்கலாம், அல்லது பிளட்டினுடைய குரூப் பார்க்கலாம், நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். 3 நாளுக்கு பிறகு இவரும் அவருடைய குழுவினரும் அங்க போயிருக்கிறாங்க. போன விஞ்ஞானிகளுடைய கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது. சூழ்ந்து கொண்டது, இந்த பிளட் சாம்பிள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது இல்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா யூதர்கள் வந்து இன்னைக்கு இயேசுவ மெசியான்னு ஏற்றுக்கொள்ளுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க, சாதாரணமான ஒரு இடத்துல தான் கண்டுபிடிச்சு, தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க என்று சொன்ன போது, நெக்ஸ்ட் போங்க. அவர் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு பிறப்பு இருக்குமானால் பெண்களுக்கும் வித்து இருக்கு, ஆண்களுக்கும் வித்து இருக்கு. குரோமோசோம் என்று சொல்லும், படிச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும், குரோமோசோம் தாயின் வழியாக 23 பேர் வரும், தகப்பன் வழியாக 23 பேர் வரும், அதாவது ஜோடியாக வரும். இது வேதத்துல எங்க பார்த்தீங்க ஆச்சரியமா இருக்கும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாயிருக்கிறார், மனுஷனிருந்து எடுக்கப்பட்டபடினால் இவள் மனுஷி எனப்படுவாள். ஆனா மனுஷன்ல இருந்துதான் மனுஷி வந்தா. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா நாங்க இல்லைன்னா நீங்க இல்ல, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா நீங்க இல்லாம நாங்களும் இல்ல. அது அங்கேயே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 23 பேர்ல பெண்களுக்கு இருக்கிறது எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான். அதாவது ஒரு ஆணை பிறப்பிக்கத்தக்கதான, ஒரு பெண்ணை பிறப்பிக்கத்தக்கதான சக்தி பெண்ணிடத்துல இல்ல. ஆணுடைய 23வது பேர் ஒரு மேஜிக் பண்ணும். அந்த 23வது பேர் பாத்தீங்கன்னா தெரியும், அதுல உள்ள எக்ஸ் வந்து பெண்களுடைய எக்ஸோடு இணைஞ்சா பெண் குழந்தை பிறக்கும். அந்த ஒய் வந்து பெண்களுடைய கடைசி எக்ஸ் எக்ஸோடு இணைஞ்சிச்சுன்னா அது ஆண் குழந்தையாக பிறக்கும். எங்க ஊர்ல ஒரு நல்ல வழக்கம் உண்டு, தொடர்ச்சியா 5 குழந்தைய பெண் குழந்தையாவே பெற்றெடுத்துட்டா, எல்லாமே பொட்டையாவே பெற்றெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நீ உங்க அப்ப வீட்டுக்கே போன்னு அனுப்பி விட்டுருவாங்க மாமியார்லாம் சேர்ந்து. இனிமேல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, தொடர்ந்து 5 குழந்தைங்க பெண் குழந்தையா வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தா, 5 பெண்ணா கொடுத்தது நீ தாயா, அல்ல நீ உங்க அப்பா வீட்டுக்கு போன அனுப்பிடலாம். இதுதான் விஞ்ஞானம். அல்ல விஞ்ஞானத்துல பார்க்கும்போது பெண்ணுடைய 23 பேர் அந்த ரத்தத்துல இருக்கிறது குரோமோசோம். ஆனால் அவங்க சொல்றாங்க, ஆணிலிருந்து வரவேண்டிய அந்த 23 பேர் குரோமோசோம் அந்த மரபு செல்லதுல இல்ல, எங்கிருந்தோ ஒரு ஒய் வந்து இந்த பெண்ணோடைய செல்களோடு இணைஞ்சு இந்த உலகத்துல ஒரு அதிசயமான குழந்தை பிறந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் பிறந்தது இல்ல, இதுக்கு பின்னாடி பிறக்க போறது இல்ல. அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தா அது அதிசயமான குழந்தையா தான் இருக்கும். ஆமா, அதனாலதான் ஏசாயா 9:6 அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்க. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்த காரியம் அவங்க சொன்னது ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அவங்க சொன்ன ஒரு பெரிய காரியம், டெட் மேன்ஸ் பிளட் இஸ் எ டெட் பிளட், அதாவது செத்து போனவங்க ரத்தம் செத்து போன ரத்தம். ஆனா இந்த ரத்தத்தை நாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது இது இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது. அது உயிரோடு இருக்கிறதுனாலதான் ஆவேனு ரத்தம் நன்மையானதை பேசுனதை காட்டிலும் நன்மையானதை பேசுனதா நீங்களும் நானும் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே நல்ல இன்னும் கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன ஒரு காரியத்தில் நம்ம போவோம், யோவான் 19:38 வாசிக்கும் போது, அந்த இடத்துல வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய 36 38 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த எலும்புகள் முறிக்கப்படவில்லை. எல்லாமே நடந்த நமக்கெல்லாம் பல தடவை ஒருவேளை உடஞ்சு கை உடஞ்சு கால் உடஞ்சு இருக்கலாம். நம்ம போல பாடு அனுபவிச்ச இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏன் எலும்பை முறிக்கவில்லை? இவன் யோசிச்சு பார்க்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எலும்பு என்பது என்ன? பிரசங்கி 11:5 ஸ்திரீயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் ஆவியின் வழி இன்னதென்றும் நீ அறிய மாட்டாய். கத்த சொன்னாரு, பாவம் செஞ்ச மனிதனை பார்த்து நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்புவாய். ஆனா செத்து போனவங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட இன்னைக்கு தோண்டுனா ஒண்ணு கிடைக்குது. அது என்னது? புதைகள் இல்ல, எலும்பு கூடுதான். இன்னைக்கு என்ன கிடைக்குது? எலும்பு கொடுத்தான். சமயத்துல இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு சொல்லல. நீ வேதத்தை ஏன் முறிக்கல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஆழமான ரகசியம் இருக்கு. எசேக்கியேல் 37 ஏன் எலும்புகள் உருவாகி அவைகள் ஒரு சேனையாக மாறிச்சுன்னா அது ஒரு ரகசியம், அது ஒரு ஆழமான ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமா கவனிங்களேன், இன்னைக்கு நாம ஆவிக்குரிய சபைக்கு போறோம், ஆவிக்குரிய பாடல்கள் பாடுறோம், ஆவியினால் நிரம்புறோம், ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்துறோம். உங்களை பார்த்து கேட்கிற ஆவினா என்ன? அதுக்கு நீ இந்த முறை முறைக்கிறீங்க, என்னன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு காரணம் வேதம் இல்ல, நம்ம தான். கொஞ்சம் ஆழமா கரைங்களை சிந்திக்கல. ஒரு தடவை ஒருத்தருக்கு பெருத்த சந்தேகம் வந்துருச்சு. அவருடைய மனைவிக்கு காது கேட்குதா காது கேட்கலையான்னு அவருக்கு புரியல. ஒரு ENT டாக்டர்கிட்ட போய், டாக்டர் டாக்டர் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, என் மனைவி என்ன பேசினாலும் கேட்க மாட்டேங்கிறா, பதில் சொல்ல மாட்டேங்கிறா, அவளுக்கு காது கேட்குதா கேட்கலையான்னு நான் தெரியணும், எப்படி தெரிஞ்சுக்கிறது சொன்னாரு. காது ரொம்ப விசித்திரமான அமைப்பு உள்ளது, அது 1,100 ஒலி அலைகளை பிரிக்கும், 30,000 ஓசைகளை பிரிக்கும். ஆச்சரியமா அந்த காது இருக்கு. ஆனா 40 அடி தூரத்திலிருந்து நல்லா காது கேட்கிறவங்களுக்கு 40 அடி தூரத்திலிருந்து நல்லா காது கேட்கும். பேசினீங்கன்னா சத்தம் போட்டீங்கன்னா கேட்கும். ஒருவேளை அப்படி கேட்கலன்னா 30 அடி தூரத்திலிருந்து நீங்க கத்துனீங்கன்னா கேட்டுச்சுன்னா அவங்க கால் செவிடு. அப்பையும் கேட்கலன்னா 20 அடி தூரத்திலிருந்து நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அப்பதான் கேட்டுச்சுன்னா அது அவங்க அரசே விடு. 10 அடி தூரத்திலிருந்து தான் கேட்டுச்சுன்னா அது முக்கா செவிடு. பக்கத்துல இருந்து நீங்க கத்தியும் அவங்க கேட்கலன்னா அது டமார செவிடுன்னு சொல்லி அனுப்பி விட்டார். நம்ம கதாநாயகன் வேகமா வந்தாரு, 40 அடி தூரத்துல நின்னுட்டாரு. அவங்க மனைவி ஏதோ துணிமணியை மடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அங்கிருந்து சொன்னாரு, டார்லிங் டின்னருக்கு என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாரு. ஒரு சத்தமும் வரல. ஆஹா, என் மனைவி ஏதோ ஆயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு 30 அடியில வந்து நின்னாரு. டார்லிங் டின்னருக்கு என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்டாரு. அந்த அம்மா பாட்டுக்கு துணியை மடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ஒண்ணுமே பேசுன மாதிரி தெரியல. ஐயோயோ, என் மனைவி காசை விட ஆயிட்டாலே அப்படின்னு 20 அடியில வந்து கத்துனாரு. டார்லிங் டின்னருக்கு என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்டாரு. அப்பயும் அந்த அம்மா செய்யற வேலையை செஞ்சுட்டே இருந்துச்சு. ஐயோயோ, அரசை விட வச்சுட்டு இன்னும் எந்த நாள்ல நான் எப்படி போகணும் பயந்துட்டு கடைசியில 10 அடியில வந்து டார்லிங் என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்டாரு. ஒரு சத்தமும் கடைசியில பக்கத்துல வந்து டார்லிங் டின்னருக்கு என்ன வச்சிருக்கிற அப்படின்னு சத்தமா கேட்டாரு. உடனே அந்த அம்மா அப்படி திரும்பி பார்த்து, சப்பாத்தியும் குருமாவும் வச்சிருக்கிறேன்னு இதுவரைக்கும் 4 தடவை சொல்லிட்டேன்னு அந்த அம்மா சொன்னிச்சு.
வேதத்துல எங்கேயும் குறை இருக்காது, இதோ காதல எங்கேயோ குறை இருக்குது, அவ்வளவுதான். ஆவியின் வழி எதற்காக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யோவான் 5:39 வாசிச்சீங்கன்னா, மரித்தவர்கள் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 5:25 யோவான் 5:25 மரித்தவர்கள் பிரேத குழியில் இருக்கிறவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்பாங்களாம். 6:39 எனக்கு தண்டவல்ல ஒருவரையும் நான் என்ன பண்ணல, இழந்து போகவில்லை. நம்முடைய பாடியிலேயே ஒரு ஆவிக்குரிய சிஸ்டம் இருக்கு, அழிந்து போகாத ஒரு சிஸ்டம். 1866 சுவிஸ் என்ஜினியர் ஒருத்தவர், கார்ல் குல்மன் என்கிறவர், இந்த எலும்பை எடுத்து ஆராய்ச்சி பண்ணினார். அப்படி ஆராய்ச்சி பண்ணும் போது ஒரு எலும்பு, நம்முடைய தொடை எலும்பு எடுத்து, பாடியில ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் எலும்பு தான் இல்லையா, அதனால எலும்பு எடுத்து அந்த எலும்ப ஆராய்ச்சி பண்ணின போது, இந்த எலும்பு கான்கிரீட்டை விட 4 times ஸ்ட்ராங்கா இருக்கிறத கண்டுபிடிச்சார். தொடை எலும்பு எடுத்து வச்சு அது மேல 1000 கிலோ வெயிட்டை ஏத்தலாம். அப்படின்னா ஒரு ஆளு 2000 கிலோ வெயிட்டோடு கூட நடந்து போகலாம், ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா யானைக்குட்டி போற மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அவ்வளோ பலமானது இந்த எலும்பு. இந்த எலும்பு லைட்டா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு, ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதே எப்படின்னு சொல்லிட்டு அதை குறுக்கு வெட்டா வெட்டி ஆராய்ச்சி பண்ணா உள்ள ஒரு கேஜ் லைக் ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டட்ஸ் இருந்தது. அப்படி பாருங்க, போன்ஸ் இருக்குமே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போங்க, அந்த போன் காண்பி, அது உள்ள நெக்ஸ்ட் போங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டட்ஸ், இத ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சார். இப்படி இந்த அமைப்பை கண்டுபிடிச்சு, இந்த அமைப்பினால்தான் லைட்டா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு, காலத்தினால் அழிக்கப்பட முடியாதா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சது தான், அதை வச்சு கட்டுனது தான். பாருங்க அடுத்தது நெக்ஸ்ட் போங்க, பாரிஸ்ல உள்ள ஈஃபில் டவர், காலத்தால் அழிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு கண்டுபிடிச்சது மனுஷனுடைய எலும்பு கூடுதலை வைத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனே இதை வச்சுட்டான்னா, தேவன் ஏன் எலும்புகளை வச்சிருக்கிறான்னா, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கையை வைத்து ஒரு அலலியா சொல்லுங்க. அதனாலதான் அவன் யோசிச்சு பார்த்தா, இவருடைய எலும்புகளை மட்டும் முறிக்கவில்லை, அப்படி ஆவி சிஸ்டம் குறையவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமையாக அவருடைய ஆவி வாழ்கிறது என்பதை கண்டுபிடிச்சு. அடுத்ததாக 6வது பார்க்கும் போது, அந்த சரீரத்தை பார்த்த போது ஒரு காரியம் அவனுக்கு உணர்ந்தது. எபேசியர் 5:30 எபேசியர் 5:30 சத்தமா வாசிப்போம். எபேசியர் 5:30
நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக,
நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும்,
அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும்,
அவருடைய மாம்சத்துக்கும்
அவருடைய எலும்புகள்,
அவருடைய எலும்புகளுக்கும்
உரியவர்களாயும் இருக்கிறோம்,
உரியவர்களாயும் இருக்கிறோம். நாம் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவை போல மாறுவதற்கு ஒரு அமைப்பை தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். எபேசியர் 3:21 வாசிச்சீங்கன்னா, எபேசியர் 3:21
நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே,
நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே,
நமக்கு செய்ய வல்லவராக,
நமக்கு செய்ய வல்லவராகிய
அவருக்கு,
அவருக்கு
சபையிலே,
சபையிலே
கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமே.
இந்த உலகத்தில் தலைமுறை தலைமுறையாய் ஒன்றே ஒன்று நிலைத்து நின்று பிதாவுக்கு மகிமை உண்டாக்குமானால் அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் நாளுக்கு நாள் பாவத்தில வந்து, பாவத்திலேயே ஒருவேளை ராஜாஜி என்கிற ஒரு பெரிய மூதறிஞர் சொன்னாரு, அந்த காலத்திலேயே பாவம் இருந்துச்சு, ஆனா நம்ம காலத்துல மாடர்ன் ஆயிருக்குது. முந்தி மறைச்சு 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 பார்த்ததெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா WWW அடிச்சா தெரிஞ்சிருது. பிள்ளைங்க கம்ப்யூட்டர்ல ஏதோ செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு பார்க்கக்கூடிய சைட் இருக்குமானா, பார்க்க கூடாத 5 சைட்டுகளை அங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு மாடர்ன் ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் பாவம்
ஆதாமிலிருந்து பெருகி அந்த பாவம் குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு இன்னைக்கு பிரபலமாகி போய்விட்டது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு பத்திரிகையில இப்ப இந்த ஒரு கதை வந்து ஒரு கதை தான், ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்துல வந்த ஒரு சின்ன கதை. லண்டன்ல ஒரு விசேஷமான ஒரு பிக் பாய்க்கரன் தான் அவன். அப்படி அப்படி கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அடிச்சுட்டு போயிடுவான். அந்த ஊர்ல எப்படி இருக்காங்க தெரியல, எங்க ஊர்ல சில இடத்துல எல்லாம் உண்டு. ஒரு தடவை அப்படி ஃபிளைட் போயிட்டு இருக்கும் போது ஒரு அமெரிக்கன் சொன்னா, திடீர்னு கையை வெளியே விட்டானா, கையை வெளியே விட்ட உடனே அவன் சொன்னா, இப்ப நம்ம அமெரிக்கா மேல பறந்துட்டு இருக்கணும் நைட்ல. சும்மா கதைக்கு தான், கையெல்லாம் வெளியே விட முடியாது, போயிடும் பிளேன. அதனால சும்மா வெளியிட்டோம்னா அமெரிக்கா மேல பறந்துட்டு இருக்கணும். எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், வானலாவ கட்டடங்கள் எங்களுடையது தான், அப்படி தொட்டாலே கட்டடமா தெரியுது, அதனால நாங்க அமெரிக்கா மேல பறந்துட்டு இருக்கோம். கொஞ்ச தூரத்துக்குள்ள ஒரு இத்தாலிக்காரன் சொன்னா, இப்ப ஆல்ப்ஸ் மலை மேல பறந்துட்டு இருக்கோம். எப்படி தெரியும் அப்படின்னு, பனி பெயர்ந்த பெரிய பெரிய மலைகள்லாம் எங்கள்ட்ட தான், ஆனா தொட்டாலே தெரியும் நாங்க இப்ப ஆல்ப்ஸ் மேல பறந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. கொஞ்ச தூரத்துல போனா இந்தியா இப்படி கையை விட்டான், கையை விட்டு இப்படி எடுத்தான். எடுத்த உடனே சொன்னா, இப்ப நம்ம இந்தியாவில பறந்துட்டு இருக்கோம், எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, வெளியே விடும்போது வாட்ச் இருந்துச்சு, இழுக்கும் போது இல்ல அப்படின்னு. நாளுக்கு நாள் டெவலப் ஆயிட்டு இருக்குது பாவம். அதுல இந்த பிக் பாயிண்ட் எடுக்கலாம் பாருங்க, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அடிச்சிருவாங்க. இவன் அடிச்சவன, இவன் வந்து அந்த காசெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நல்ல விருந்தெல்லாம் வச்சு, நான் எப்படிலாம் அதெல்லாம் பிக் பாயிண்ட் அடிச்சேன்னு ரொம்ப பிரபலமா சொல்றது வழக்கம். ஒரு நாள் அப்படி சொல்லும் போது சும்மா நிறுத்து, உன்னை விட ஒரு பெரிய கேடி ஒருத்தி வந்திருக்கா, பயங்கரமா பிக் பாயிண்ட் அடிப்பா, அவ உன்னை விட சூப்பரா இருக்கிறா அப்படின்னு சொன்னா, அப்படியா அவ எங்க இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னு, அவ போற அங்க கார்ல அப்படி வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னோன்னு, அப்படியா அவள்கிட்ட நான் அடிச்சு காட்டுறேன்னு அவ திரும்புற அந்த இடத்துல கரெக்டா போய் நின்னா, அவ கையை காட்டி அப்படி திரும்புற அந்த செகண்டுக்குள்ள அவ கையில இருந்த மோதிரத்தை அடிச்சிட்டான். அடிச்சுட்டு வந்து சொன்ன, அதை பாத்தியா எவ்வளவு நான் பிரபலமான பிக் பாய்க்காரன்னு, அவ திரும்ப அந்த ஒரு செகண்டுக்குள்ள அடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொன்னா, இந்த நண்பர்கள்லாம் சிரிச்சாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்கன்னா, உன் கையில இந்த வாட்சி எங்கடாங்க, அந்த செகண்ட்ல அவ அடிச்சுட்டான். இவன் யோசிச்சான், யோசிச்சான, நானே பிரபலமான பிக் பாய்க்காரன், அவ என்ட்டி அடிச்சாலும் அவ பெரிய ஆளு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உலக மகா பிக் பாய்க்காரன நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டு அப்புறம் பேசி அவங்க கல்யாணம் பண்ணி, கடைசியில எதிர்பார்த்த கதாநாயகன் 10 மாசத்துல பிறந்தார். பிறந்த பிறகு ரொம்ப வாஞ்சியா அந்த பிள்ளைய தூக்கி பார்த்தா இவனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஏன்னா எந்த கையில பிக் பாய்ச்சி அடிக்கணுமோ அந்த கை மடங்கி என்ன பண்ணாலும் அந்த கை விரல் வரவே இல்லை. மனம் நொந்து போயிட்டான். டாக்டர்கிட்ட உண்மைதானே சொல்லணும், போய் டாக்டர்கிட்ட சொல்லி, டாக்டர் நான் ஒரு பிக் பாய்க்காரன், என் மனைவி ஒரு பிக் பாய்க்காரி, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உலகமாக பிக் பாய்க்காரன நாங்க எதிர்பார்த்தோம், கடைசியில கை மடங்கி போய் இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கிறானே, கை திறக்க முடியலையே அது கேட்டாரு. அவரு யோசிச்சாரு, அவர் கொஞ்சம் கெட்டிக்காரு. நர்ஸ கூப்பிட்டாரு, நர்ஸ் வந்தோட உங்க செயினை காட்டினாரு, செயின் கழட்டி கொடுத்தா, அந்த செயின் எடுத்து அந்த பிள்ளைக்கு மேல இப்படி காட்டினாரு. காட்டின உடனே டக்குன்னு கையை நீட்டி அந்த செயினை பிடிச்சான். பிடிக்கும்போது பார்த்தா கையில இருந்து ஒரு மோதலம் விருண்டு உழுது. பிரசவம் பார்க்கிறவன் நான் டாக்டர்ட்டே அடிச்சு விட்டான். உலகத்தோடு கூட சேர 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 பாவம் குட்டி போட்டு குட்டி போட்டு இப்ப கின்னஸ் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கு. ஆனா தேவன் உலகத்தை விட்டு வேறு பிரிக்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தார். தீர்க்க தரிசிகளால் காண முடியாத, பழியற்பாட்டு தீர்க்க தரிசிகளால் காண முடியாத ஒரு பெரிய ரகசியம், சபைக்குரிய ரகசியம். அது என்ன ரகசியம்? அவருடைய எலும்புகளுக்கு எலும்பாகவும் அவருடைய மாம்சத்துக்குரியவர்களாகவும் நம்ம மாறுகிற இடம். அல்லேலூயா. அதனால்தான் அந்த சொன்னாரு, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு இடம்னா அது அவர் கட்டுகிற சபை மட்டும்தான். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுயா. அப்ப அவன் பார்க்கிறான், அந்த சரீரத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு நினைவு வருது. என்ன காரியம்? சாதாரண மக்களும் அதை அவமானப்படுத்துறாங்க, படிச்சவங்களும் அவமானப்படுத்துறாங்க, ஏதோ நாங்க தான் தெய்வத்தை வழிபடுறவங்க சொல்றவங்களும் அதை அவமானப்படுத்துறாங்க. அவமான சின்னமா என் சபை தொங்க கூடாது. அதுக்கு யாரும் கொடுக்காத ஒரு மகிமையான இடத்தை நான் கொடுக்க போறேன். ஒருவரும் ஒரு காலம் வைக்காத இடத்துல கொண்டு போய் சபையை வைக்க போறேன். யாரும் ஒரு குறை சொல்லிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பூமியில பிறந்த போது சத்திரத்தை தேடி போன போது அந்த சத்திரக்காரன் அந்த ஒரு சான்ஸ் விட்டான், இன்னொரு சான்ஸ் கிடைக்கல. இவன் யோசிச்சான், இன்னைக்கு இந்த சபையாகிய சரீரத்துக்கு நான் எதை செய்யறனோ அதுதான் ஜீவ புஸ்தகத்துல என குறிச்சு எழுதப்பட போகுது. எனக்கு கொடுக்கப்படுகிற கடைசி தருணம், இந்த தருணத்தை நான் சரியா பயன்படுத்திக்குவேன், நான் அவமானப்படுத்த விட மாட்டேன், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன், அவரை கொண்டு வந்து அந்த சரீரத்தை மகிமையான இடத்துல கொண்டு வந்து வைப்பேன். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. ஒருவரும் ஒரு காலம் வேலை, இந்த இடம் உங்க இடம் இல்லை, ஆனா நான் ஜெபிக்கிறேன், ஒருவரும் ஒரு காலம் வைக்காத ஒரு இடத்துல ஒரு சொந்த இடத்தை வாங்கி தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு உங்க சொத்தையே இழந்தாலும் பரவாயில்லை, இது என்னுடைய ஜீவ நாட்களை நடக்கணும்னு விசுவாசிக்கிறவளால இந்த ஜெர்மன் தேசத்துல எல்லா இடத்துல இருக்கிற சிறிய சபையை விட இந்த சபை பெரிய சபையாய் மாறுவதற்கான காலம் வருகிறது. கைய தட்டி சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆராதனைக்கு நீங்க முதலிடம் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுற கணக்கு. எத்தனையோ பேர் லேட்டா வரலாம், ஆனா எனக்காக நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன், என் மனவால் நான் ஏசி இங்க இருக்கிறாரு, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருடைய முகத்தை பார்க்கிறதுக்கு மற்றவங்களோட 10 நிமிஷம் முன்னாடி வருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அந்த விசுவாசிகள் பாக்கிய வாங்க. சில ஆளுங்க இருப்பாங்க ஹேச்சிங் மேட்சிங் அண்ட் டெஸ்பாச்சிங் கிறிஸ்டியன்ஸ் பேரு, பிறந்த உடனே தூக்கிட்டு வருவாங்க, அது பிறகு கல்யாணத்துக்கு தான் மாப்பிள்ளையா வருவாரு, அப்புறம் கருமாதிக்கு தான் வந்து நிற்பாங்க. அது கிறிஸ்துவமே கிடையாது, அது சரீரத்தோடு கூட இணைந்த வாழ்க்கை. உண்மையில சொல்ல போனா உலகத்துல நமக்கு வேலை இருக்கலாம், உறவு இருக்கக்கூடாது. ஃபெலோஷிப் வேற, ரிலேஷன்ஷிப் வேற. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இயேசுவின் இடத்துல ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஆனா 3 நாள் தவற விட்டுட்டு ஃபெலோஷிப்பை இழந்திருந்தாங்க. நீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கலாம், அது இல்ல, ஃபெலோஷிப்புக்காக இங்க வந்திருக்கிறீங்க. ஃபெலோஷிப்புக்கு ஒருத்தர் சொன்னாரு, 2 fellows ரன்னிங் இன் 1 direction இஸ் கால்ட் ஃபெலோஷிப். 2 பேரு ஒரே சிந்தையில ஒரே இடத்துல ஒரே நோக்கத்தோடு போறதுதான் ஃபெலோஷிப். கிறிஸ்துவும் நீங்களும், கிறிஸ்துவும் நீங்களும். சபை ஆராதனையை எதை கொண்டும் நான் விட்டுவிட முடியாது. பணத்துக்காக நான் வாழல, நித்தியத்துக்காக வாழ்கிறேன், உலகத்துக்காக வாழல, இயேசுக்காக வாழ்கிறேன். என் சரீரம் இது, இதை கனப்படுத்தினா, இந்த சரீரத்தை கனப்படுத்தினா என் சரீரத்தை நான் கனப்படுத்துற மாதிரி. என் சபைய குறிச்சு யாராவது ஒருத்தன் குறை சொன்னாங்கன்னா, என் ஊழியக்காரரை குறிச்சு யாராவது குறை சொன்னாங்கன்னா, அது என்ன குறிச்சு சொல்லுகிற குறை, என்ன குறிச்சு அவமானப்படுத்துகிற அவமானம், அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த சபையில ஒரு பிரிவினை உண்டாகுமானா, அது என்னால உண்டாகாது, நான் ஒரு நாள் யூதாசா இருக்க மாட்டேன். இந்த பிரிவினையை தடுக்க நான் தான் முதல்ல நிற்பேன். கசப்பான ஒன்று எந்த விதத்திலேயாவது இந்த சரீரத்தில் வராத படிக்க நான் பாடுபடுவேன். யாராவது எங்கேயாவது போய் ஒரு காணிக்க கொடுக்கட்டும், அது வேற, ஆனா இதுதான் என் சரீரம், இதுதான் என் குடும்பம், இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு சொல்லி, இதுல என் பங்கு யாருடைய பங்கு இல்லைனாலும் என் பங்கு சரியா இருக்கும். ஏன்னா இது கடைசி காலம், கடைசி தருணம், என்னுடைய தசம பாகம் எங்கேயும் போகாது, இது காணிக்க எங்கும் போகாது. தேவனுடைய சபை சரீரத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தம விசுவாசிகள் தான் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போன்றவர்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்யல, அது சரீரம். ஒரு ஊழியம் எனக்கு ஒரே ஒரு ஒருவேளை 5 ஊழியங்களை பற்றி தான் வசனம் சொல்லல, 9 வரங்களை மட்டும்தான் வசனம் சொல்லி முடிக்கல, ஏராளமான வரங்கள் இருக்கு, ஊழிய வரங்கள் இருக்கு. எதை செய்தாலும் கத்தருக்கு தான் செய்வீங்க, தொடச்சா கூட கத்தருக்கு தான் செஞ்சீங்க, ஒருவேளை மியூசிக் வாசிச்சா கத்தருக்கு தான் செஞ்சீங்க, ஒருவேளை இந்த இடத்துல ஒரு டீ போட்டு ஒரு காஃபி போட்டு கொடுத்தீங்களா கத்தருக்கு தான் செஞ்சீங்க, ஒரு 4 பேர் வரும்போது வாங்க சிஸ்டர் வாங்க பிரதர் அப்படின்னு கை குலுக்கி அவங்களை சந்தோஷமா வரவேத்தீங்களா, அதை விட ஒரு பெரிய ஊழியம் இல்ல. 4 பேருக்கு போய் இயேசுவை பத்தி சொல்லுறேனா, இன்னைக்கு போய் சொல்லுறேனா, காலம் கடந்து போயிடும், சத்திரக்கார மாதிரி இழந்து போயிடுவோம். அந்த சரீரம் எனக்கு வேணும், அந்த சரீரத்துக்கு நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும் இல்ல, ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்படாத ஒரு உன்னதமான இடத்தை கொடுத்தான். ஹலேலூயா. கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுதுங்க. ஹலேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? சத்தியம் தான் பாஸ்டர், அது உண்மையா. நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லும் கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா. இதுதான் பாஸ்டர் சத்தியம். நல்ல கை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா. சிலருக்கு அப்படியே மறுக்கிற மாதிரி மனசு இருக்கு, இன்னும் சரீரத்துல ஒட்டுல. உடனே ஒண்ணு நினைச்சுக்குங்க, ரத்தம் எங்க இல்லையோ அங்க ஜீவன் இல்ல. சரீரத்தை விட்டு ஒரு பார்ட் வெளியே போயிடுச்சுன்னா அங்க ஜீவன் இருக்காது. அதான் சரீரத்துல சேர்த்தார். ரட்சிக்கப்படுவது அனுதினமும் கர்த்தர் என்ன பண்ணாரு? சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். ஜீவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இது மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்க பார்த்த போது அவனுக்கு இன்னொரு காரியம் புரிஞ்சது. என்ன அப்படின்னு சொன்னா, மரணம் நடந்த பிறகு, மறித்த பிறகு என்ன கிடைக்கும்? எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் எபிரேயர் 9:16 சத்தமா வாசிங்க. எபிரேயர் 9:16-17 ஏனென்றால் எங்கே மரண
சாதனம் உண்டோ, அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணம்,
அந்த சாதனத்தை எழுதினவனுடைய
மரணமும்
என்ன பண்ணணும்? உண்டாக வேண்டும். வாமா, நீங்க வா, புரியும். நல்லா சொல்லுங்க. பயம்லாம் தெரிஞ்சிட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க பேர் என்னன்னு வேணா, இவங்க பேர கார்லோஸ் கார்லோஸ். உலகத்திலேயே பெரிய பணக்காரர் கார்லோஸ், மெக்சிகோனுடைய ஒரு பெரிய அதிபர், தொழிலதிபர். அவர் தான் கார்லோஸ். அவர் தான் இவங்களுடைய தாத்தா அப்படின்னு வச்சுக்கோ. இப்படி தாத்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. அப்படி அங்க வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா யாருன்னு நினைச்சு. சரி, ஆனா அந்த தாத்தாக்கு வேற யாரும் பேர பிள்ளைகளே இல்லை, இந்த அம்மா மட்டும்தான். எல்லா சொத்தையும் உயிர்ல இந்த அம்மா மேல எழுதி வச்சுட்டாரு. ஆனா அந்த தாத்தாவை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, அம்மா ஓ மேலதான் உயிரே வச்சிருக்கிறேன், உயிரே எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு ஹீரோ கூட கேட்டா கொடுக்க மாட்டார், ஒரு ரூபா கூட என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டார். இந்த அம்மாவுக்கு புக் வாங்கணும், பைக் வாங்கணும், சைக்கிள் வாங்கணும், ஸ்கர்ட்டிங் அது பண்ணு வாங்கணும், புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கி போடணும்னு எத்தனையோ ஆசை இருக்கு. ஆனா எந்த ஆசையும் நிறைவேறவே இல்லை. இப்ப இந்த அம்மா ஜபம் பண்ணணும்னா என்ன ஜபம் பண்ணும்? என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? ஆண்டவரே, எங்க தாத்தா எப்ப மண்டைய போடுவாரு? ஏன் செத்த பிறகுதான் உயிர் வந்து உயிர் பெறும், அப்படிதானே? வில்லுக்கு பவரே உயிர் போன பிறகுதான். இன்னைக்கு மரித்த ஏசி என்று கேட்டா, பிதா வச்சிருக்கிற எல்லா சொத்துக்கும் சுதந்திரத்துக்கும் அவர் மறித்ததுனால நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவர்கள் புறப்படும் போதே வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டில் நாம் வாழ்ந்து அனுபவிக்கும்படி சகலவித நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஒருவேளை நீங்க செய்றீங்கன்னா மற்றவங்களோட உயர்ந்த இடத்துல தான் நீங்க இருக்கணும். ஏன்னா பிதா உங்களுக்கு அதை எழுதி வைத்து விட்டார். ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா மற்றவங்களை விட நல்ல வீட்டில் தான் நீங்க இருக்கணும். ஏன்னா நீங்க பிதா அதுக்கு சொத்தா வச்சுட்டார். இன்னும் சொந்த வீட்டில் இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உயிரை எழுதிட்டீங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு சொந்த வீடு வரதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானிகள்னு வசனம் இருக்கிறத நம்புனீங்கன்னா உங்க வியாதி என்னன்னு ஒருவேளை ஜனங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், ஒரு அற்புதத்தை பெறுவீங்க. எங்கிட்ட நாங்க இந்த வருஷம் விசிட் பண்ணும்போது ஒரு ஒரு கிராமத்துக்கு நானும் என் மனைவியும் போனோம். எங்கிட்ட எங்க சர்ச்சில் நான் ஒரு பொதுவான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன், தயவு செஞ்சு யாரும் எதுவும் எங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா டீ காஃபி எதுவுமே கொடுக்காதீங்க, கலர் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு வீட்டில் கலர் கொடுப்பாங்க, ஒரு வீட்டில் டீ கொடுப்பாங்க, ஒரு இடத்துல காஃபி கொடுப்பாங்க, ஒரு இடத்துல பால் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல மோர் கொடுப்பாங்க. மொத்தத்தில் பிச்சைக்காரன் வயிறு மாதிரி ஆயிடும் அந்த வயிறு. அதனால நான் தயவு செஞ்சு எதையும் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி பண்ணிட்டேன். நீங்க கார் போய் இறங்கணும்னு ஒரு வயசானம்மா ரொம்ப குறுகுறு ஓடி வந்து ஓடி, அண்ணா என்ன வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு. ஒரு சின்ன வீடு, கூரை வீடு. எங்க ஊர்ல உங்களுக்கு தெரியுமே கூரை வீடு. எங்க ஜனங்க ரொம்ப கூரையில் இருக்கிறவங்க, ஆனா மனசு நல்ல மனசு உள்ளவங்க. அவங்களுக்கு என்னன்னா அந்த அந்த அம்மா பேரு வசந்தான்னு பேர். அந்த அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா போய் உட்கார்ந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அண்ணா உட்காருங்கன்னு சொல்லிட்டு கிடக்குறேன்னு பொருளை கொண்டு வந்து வச்சாங்க. எடுத்த உடனே என்ன பண்ணாங்க, சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க, அல்வா கொண்டு வந்து வச்சாங்க, கேசரி கொண்டு வந்து வச்சாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு தான் சொன்னமே எதுவும் கொடுக்க கூடாதுன்னு. ஆமா, நீங்க காஃபி கொடுக்க வேணாம், டீ கொடுக்க வேணாம்னு, அல்வா கொடுக்க வேணாம் நான் சொன்னீங்க. கூட அல்வா கொடுக்கறாங்க, கேசரி கொடுக்கறாங்க, பஜ்ஜி சுட்டுக்கிறாங்க. நான் பாக்குறேன் என் மனைவி ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னமா நீங்க நல்லா இருக்குதுங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு இருக்கும் போது பார்த்தா பாயாசம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னமா இது செய்வீங்க, நீங்க தான் சொல்லி காஃபி வேணாம் அது வேணாம்னு சொல்லி பாயாசம் கொடுக்க வேணாம்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்குறாரு. என்னமா இப்படி பண்றீங்க அப்படி சொன்ன, ஆண்டவர் என் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறா தெரியுமா, செத்து இருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து இருக்கணும். எனக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டருங்க டயாலிசிஸ் தான் பண்ணணும்னு சொன்னாங்க, வாரந்தோறும் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. என்னை செய்யறதுக்கு ஒண்ணுமே வழியே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, ஒரு அநாத நாள். ஆனா செத்துருவேன்னு சொல்லி 3 நாள் டைம் கொடுத்தாங்க. அந்த டைம்ல சபையை குறிச்சு கேள்விப்பட்டேன், இந்த சபைக்கு வந்தேன். அன்னைக்கு நீங்க இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணீங்க, எனக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. வெளியில வந்தேன், இயேசு இருக்கும்போது அப்படி தழும்புகளால சுகமாகறேன்னு சொல்லும் போது எதுக்கு நான் மருந்து சாப்பிடணும்னு 3 நாள் தான் டாக்டர் சொல்லிருக்காங்க, எதுக்கு அந்த 3 நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நான் இயேசுவை மட்டும் விசுவாசிச்சேன். 3 வருஷமா அந்த வியாதியே இல்லை, இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன். உயிர் எழுதி வச்சுட்டாருங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படி தழும்புகளால் சுகமானீங்கன்னு எழுதி வச்சுட்டாரு. இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சேன். நான் யாருக்கிட்டையும் போய் நான் ஜெபிக்கல, நான் பாஸ்டரா இருக்கிறேன். இப்பதான் 10 வருஷமா 12 வருஷமா பாஸ்டர். நான் ஒரு சாதாரணமா கட்டட என்ஜினியர், அவ்வளவுதான். அதுவும் PWல உருப்படாத கட்டடத்தை கட்டிட்டு இருந்த ஆளு நாங்க. கத்திரக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்றும் தெரியாது, பைபிளை பற்றி எதுவுமேலாம் தெரியாது. ஆனா ஒரு சத்தியத்தை விசுவாசிச்சேன். இந்த வசனத்துல எழுதிருக்கு, அவருடைய தழும்புகளால் குணமானீங்க. இயேசு வியாதிப்படல, அவருடைய அப்போஸ்தலர்கள் வியாதியா இருந்து இயேசு ஒன்னும் ஹாஸ்பிட்டலும் அனாசின்னு கொண்டு வந்து கொடுத்துட்டுல, அவங்களும் சுகமா இருந்தாங்க. அவங்க சுகமானது உண்மையானா நானும் சுகமா இருக்கணும்னு விசுவாசிச்சேன். 30 வருஷம் ஆச்சு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு, இன்னி வரைக்கும் ஒரு வியாதி இல்லாம சுகமா தான் இருக்கிறேன். ஏன்னா உயிர் எழுதிட்டாரு. கையை தட்டுங்கன்னு பொறாமையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. உயிர் எழுதிட்டேன். யாரோ ஒருத்தங்க தலையில கை வச்சுதான் உங்களுக்கு சுகம் இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்றதை தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வரங்களை குறைவா மதிப்பில்ல, விசுவாசத்தை பெருசா நினைக்கிறேன். நான் எவ்வளோ காலங்கள் இருந்தும் விசுவாசிகளா இருப்பாங்க, விசுவாசம் இல்லாமலே இருப்பாங்க. இன்னைக்குதான் வந்து விசுவாசத்தை எடுத்திருக்கிறவங்க இருப்பாங்க. மாத்திரையை தூக்கி எறிஞ்சிட்டு கத்தர் போதுன்னு அவங்க அற்புதமா சுகம் பெறுவாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொன்னதுனால மாத்திரையை தூக்கி போட்டுட்டு ஏதாவது போயிட்டு எமர்ஜென்சில போயிட்டு வம்புல மாற்றுறாதீங்க. விசுவாசம் இருந்தா செஞ்சு பாருங்க. நான் சுகமா தான் இருக்கிறேன். அதனால நான் மாத்திரையை யூஸ் பண்ண நான் சொல்லல. எப்பயாவது ஒரு தலைவலி வந்தா போடுறது நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. ஆனா சுகமா இருக்கேன். பாரம்பரியமா எத்தனையோ வியாதி. எங்க அப்பா எனக்கு கொடுத்த பெரிய சொத்து பிரஷரும் டயபெட்டிஸ் தான். எங்க குடும்பத்தை கொடுத்த சொத்து, வேற சொத்தே இல்லை. அது மட்டும் தான் கொடுத்தாங்க. பரம்பரையா அதான் உங்க அப்பாவுக்கு இருந்துச்சா அது வரும் அப்படின்னாங்க. கத்தடி கிருபையில அதெல்லாம் இல்லாம நான் சுகமா தான் இருக்கேன். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய உயிர் எழுதியாச்சு, அவருடைய உயிர் எழுதியாச்சு. இந்த பைபிளை தூக்கிட்டு ஊழியத்துக்கு வந்த போது என்னுடைய ஆபீஸ்ல இருந்தவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறீங்க, யாரும் உங்களுக்கு உதவி செய்யலன்றாங்க. சபையும் ஒரு சாதாரண ஏழை மக்கள் இருக்கிறாங்க சொல்றீங்க. உங்க பிள்ளைங்களை எங்க நிப்பாங்கன்னு கேட்டாங்க. என் சொந்த பந்தங்கள் சொன்னாங்க, நீ பிச்சை எடுக்க போறாங்க. பைபிள் தூக்கிட்டு ஏசு ஏசுன்னு சொன்னவன் எங்கடா உருப்பட்டு இருக்கிறான், பைபிள் எடுத்துட்டு போற பிச்சை எடுப்பேன்னு சொன்னாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகள் கல்யாணத்தை எங்க குடும்பத்துல யாரும் நடத்தாத அளவுல அப்பளோ ஒரு மகாராணி கல்யாணம் நடத்துற மாதிரி நடத்துற காண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். நேத்து சொன்ன நான், ஒருவேளை இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரங்களும் ரொம்ப ஏழை நினைச்சுறாங்க, தப்பான என்ன தப்பா நினைச்சுறாங்க. அதே நீங்க வணங்குற அதே ஆண்டவரை நானும் வணங்குறேன். ஆண்டவர் கிருபையில இன்னைக்கு எனக்கு இருக்கிற வீடு 100 பேர் வந்து தங்கலாம், 100 பேர் வந்து தங்கலாம். எனக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வீடை கொடுத்துருக்கிறார், கட்டி கொடுத்தார். எனக்கு கார் இருக்கு, வேன் இருக்கு, பைக் இருக்கு, ஏராளமா வேலைக்காரங்க இருக்கிறாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணு பார்த்தா செய்யறதுக்கு ஆளுக்கெல்லாம் ஆள் இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, ஒன்னே ஒண்ணுதான், நான் இந்தியாவில் இருந்தாலும் ஒருவேளை நான் இலங்கையில் இருந்தாலும் ஒண்ணு மட்டும் தான் விசுவாசிப்பேன், உயிர் எழுதிட்டாரு. அந்த உயிர் எனக்கு சொந்தம், அதை நான் சுதந்திரிக்கிறேன். இந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு நல்ல வீடு எனக்கு உண்டாகும்னு யாரு அந்த உயிரை விசுவாசிக்கிறீங்களோ ஒரு நல்ல வீடை கட்ட கொடுக்க நல்லவராயிருக்கிறார். இந்த சபை ஒரு பொதுவான இடத்துல முக்கியமான இடத்துல இடத்தை வாங்கி ஒரு பெரிய சபையை கட்டுவோம். அது ஒரு பெரிய சபையை வாங்குவோம் விசுவாசிக்கீங்க. உங்க சபை தான் ஜெர்மன்ல இருக்கிற சபைகளிலேயே பெரிய சபையா வரப்போகுது. ஏன்னா அவர் உயிர் எழுதிட்டாரு. கடைசி வரைக்கும் நான் வியாதி இல்லாம சுகமா தான் இருப்பேன் என்று நீங்க அந்த உயிரை விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க சுகமா தான் இருப்பீங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். நிறைய காட்ட வேண்டியது இருக்கு. நான் கொஞ்சம் சொல்லி விரும்புறேன். லூக்கா 21:26 வாசிக்கும் போது, லூக்கா 21:26 வாசிக்கும் போது, 27 வாசிக்கும் போது வாசிங்க.
வானத்தின்
சத்துவங்கள் அசைக்கப்படும்.
ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும்.
எதிர்பார்க்கிறதுனாலே மனிதனுடைய இருதயம் என்ன
பண்ணும்?
சோர்ந்து போகும்.
அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள்.
மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவர் ஒருவர் தான் மரணத்துக்கு பின்புதான வாழ்வை குறித்து பேசி நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். 1 பேதுரு 3:19 அவர் செத்தாலும் அவருடைய ஆவி சாவில உலகத்துல ஊழியம் முடிஞ்சிச்சு. பாதாளத்திலையும் நோண்டி ஆண்டவராகிய கர்த்தர் ஊழியம் செஞ்சு அங்கேயும் அநேகரை மீட்டு கொண்டு வந்த தேவன் நமக்கு இருக்கிறார்.
ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வல்லமையை முறியடிச்ச வருவர். இந்த சரீரத்தை கொண்டு போய் அங்க வைப்பேன். இந்த சரீரத்துக்கு என்ன ஆகுதோ அதுதான் எனக்கும் ஆக போகுது. எல்லாருடைய சரித்திரமும் கல்லறையோட முடியுது. ஆனா எனக்கு கல்லறை கட்டுங்கன்னு சொன்னாரு, உண்மைதான். ஆனா 3 நாள் உயிரோட ஏந்திருப்பேன்னு சொன்ன ஒரே ஒருத்தர் இவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, மேகங்கள் மேல நான் வருகிறத நீங்க பாப்பீங்க. அவர் வருகிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நான் ஏதாவது செய்தாக வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவர் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் அடையாளங்கள் தோன்றும். வானத்தின் சத்துவங்கள் அந்த இடத்துல யுரேனஸ் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஜெர்மன் விஞ்ஞானி தான் யுரேனியத்தை கண்டுபிடிச்சவர். ஒரு பொருளை கண்டுபிடிச்ச பிறகு யுரேனியம் என்ற வார்த்தையே இந்த யுரேனஸ்ல இருந்து தான் வந்துச்சு. இன்னைக்கு இந்த யுரேனியத்தினாலதான் உலகத்துக்கு அழிவும் வரப்போகுது. ஒருவேளை அணுமின் உலைகள் அதுன்னு செஞ்சிருக்கலாம். ஆனா மனு குலத்துக்கு ஒரு உலை வைக்க போகுது. கடைசி காலத்துல என்ன நடக்கும்? 2 பேதுரு 3:10 வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல 2 பேதுரு 3:10 பூதங்கள் வெந்துருகி சாம்பலாகி போகும் என்று பேதுரு எழுதுகிறார். பூதம் அதாவது இந்த பூமி எல்லாம் வெந்துருகி போகும் என்ற இடத்துல ஸ்டோச்சியா என்ற கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டோச்சியா என்றால் என்ன அர்த்தம்னா மூலதங்கள் எல்லாம் தி எலிமெண்ட் ஷெல் மெல்ட் வித் ஃபர்வன்ட் ஹீட் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. எல்லா பொருளையும் கடைசியா வருது எலிமெண்ட் தனிமம். அந்த தனிமங்கள் எல்லாம் உருகி ஓடும் என்று சொல்லுகிறார். அப்படி ஓடுறதுக்கு காலங்கள் வந்துருச்சா? நியூட்ரான் பாம் என்ற ஒன்று வந்துருச்சு. நான் வாழ்கிறது கடைசி காலங்கள் தானா? அச்சா இந்த காலத்திலே நான் இவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இனி ஒரு காலம் இல்லை. அதான் உணர்ந்திருந்தான். நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம்? நாம் எந்த காலத்திலே வாழ்கிறோம்? 2 பேர் ஆண்ட சொல்ல காலத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உலகம் தடுமாறி கொண்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தடுமாறி கொண்டிருக்கு? 2 வாலிபர் தம்பிங்க போய் நல்ல பார்ல ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாங்க. குடிச்சிட்டு வெளியில வந்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. வீட்டுக்கு போகணும்னு அவங்களுக்கு பெரிய பிரச்சனைனா, இப்ப நம்ம எங்கடா நிக்கிறோம்னே தெரியல. எங்க நிக்கிறோம்னு ஒருத்தன் கேட்டுக்கிறான். கேட்டுக்கும் போது ஒருத்தர் தூரத்துல இருந்தாரு. அவரை பார்த்த உடனே, ஏ அவட்ட போய் கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட போய், நாங்க எங்க இருக்கிறோம்னு தெரியுமா அப்படின்னு நம்ம எங்க இருக்கிறோம்னு அவர்கிட்ட கேட்டார். அவரு ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், நல்ல ரேங்க் எல்லாம் வாங்கினவரு. அவரு பார்த்தாரு இந்த பயல்களை குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி உளர்றானுங்களை பார்த்துட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே இவன் அவனை பார்த்து சொன்னான், இந்த கன்றாவது எங்கடா சொல்றது, நாம எங்க இருக்கிறோம் நம்ம தேடுறோம், இங்க இன்னொருத்தர் நான் யாருன்னே தெரியாம தேடிட்டு இருக்கிறார் தான்.
நாம் எழுந்து நிற்கலாம். லைட் போடு. தேங்க் யூ ஜீசஸ். அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்புக்கு அது கடைசி தருணம் என்று தெரிந்திருந்தது. சிலுவையில் தொங்குகிறது வெறும் சரீரம் அல்ல, என் பிதா என் மேல் வைத்த அன்பு. சிலுவையில் தொங்குகிறது எனக்காக பலியான சரீரம். சிலுவையில் இருந்த அந்த சரீரத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அது இயேசு. அந்த பெயர் மறிக்கவில்லை, அந்த பெயர் அற்புதங்களை செய்கிறது. அதிலே சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கும் உயிரோடு கூட வாழ்கிறது. அது வாழ்கிறபடியினால் நான் வாழ்கிறேன். அந்த ரத்தம் பாய்ச்சப்படுகிறபடியினால் நான் ரட்சிக்கப்படுகிறேன். அந்த எலும்புகளில் ஜீவன் இருக்கிறது. எனக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது. உலகத்தோடு அழிவதற்காக நான் அல்ல, ஒரு நித்திய ராஜ்யத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டவன் நான். எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிதாவினுடைய உயிர் அந்த மரண சரீரத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நான் ஆளுகையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள எல்லா விதமான நன்மையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மரித்தோர் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வருகைக்கு நான் காத்திருக்கிறேன். கண்கள் கண்டதே என்று ஒரு சிமியோன் சொன்னான். இங்கே அருமித்தை ஊரானாகிய யோசேப்பு அந்த ரட்சணியத்துக்காக தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தான். இன்றைக்கு அவருடைய வருகைக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களா?
மேகம் மீது ஓர் நாள் எங்கே வருவாரே?